ಕ್ಷಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾತಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂ ಭುಜಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹಕಸ್ಥಿತರಾಣಿ ತ್ರಿನಾಯ ಮೇಲೇ ಅಸ್ಮದ್ಗುರುರ್ಭಗವಧೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಶರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಭೂತಂ ಶರಶ್ಚ ಮಹದಾಶ್ವಯ ಭಕ್ತನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗಿರೇಣು ಪರಕಾಲ ಯದೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಗುಸಮುನಿ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಯಸ್ಯ ಸರ್ವ ಪಾಪ ಪ್ರನಾಶನಂ ಪ್ರಣಾಮೋ ದುಃಖ ಶಮನಃ ತಂ ನಮಾಮಿ ಹರಿಂ ಪರಂ ವಸುದೇವ ಸುತಂ ದೇವಂ ಕಂಸ ಚಾಣೂರಮರ್ದನಂ ದೇವಕೀ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ.
ಪೂಮಣ್ಣು ಮಾದು ಪುರುಂದಿಯ ಮಾರ್ಬನ್ புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிப்பணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலு பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகு முக்குறி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகு முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகு கற்பகவே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகு காரிசுதன்கள் சூடிய முடியும் கன நர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பல்படிக்கால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏற்ற நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமையில் புகுவதுவே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினரி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் பண்ணிய பெருமாயும் எண்ணப்பனில் நன்னிற் தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிற்கும் அமுதூரும் என் நாவுக்கே பயனன்றாகிலும் தாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் கொள்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றே உந்தன் மொய்கழற்கு அன்பையே. எங்களையோ அன்னை நீர்காள் என்னை முடிவது நங்கள் கோள திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கிலோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றிலோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா காரே கருணை இராமானுசா. இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்தப்பி உன் சீரே உயிர்க்கு உயிராய் அடியேற்கு இன்று சித்திக்கிறதே. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. காரே கருணை ராமானுஜா. இந்த கருணாமேகம் எப்பயுமே நம்ம தலைக்கு மேலேயே இருக்கு. நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு மேகம் இருந்து நமக்கு வேண்டும் பொழுதெல்லாம் மழையை பொழிஞ்சா அப்படி இருக்கு. நம்ம தலைக்கு மேல அப்படியே இருக்கு, ஷவர் மாதிரி நிக்கிறது. நமக்கு தேவையான சமயத்துல எல்லாம் அழகா அது மழை பொழிஞ்சால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதுபோல ஒரு கருணாமேகம் சுவாமி ராமானுஜர். எப்பொழுதுமே நம்ம தலைமையிலேயே அது சுத்தின் இருக்கா. எப்படி அம்மாவுடைய கண் பார்வை தன் குழந்தையே சுத்தி 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 போயிட்டு இருக்குமோ, அதுபோல யதிராஜர் சுவாமி ராமானுஜருடைய காருண்யம் சம்சாரிகள் மேல விழுந்துட்டே இருக்கா. ஏன்னா சம்சாரிகள் ரொம்ப பாவமா இருக்கா. சம்சாரிகள்னா யாரோ இல்ல, நம்ம தான். இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு ஒரே டென்ஷன் வீட்டுல லேடிஸ்க்கு. அதே காய் தான் வைக்கிற விலைவாசிக்கு என்னத்த சாப்பிடுறதுன்னு தெரியல. என்ன பண்ணாலும் வீட்டுல அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு குத்தம் குறைய சொல்றான். குழந்தை சந்தோஷப்பட்டா வீட்டுல இருக்க புருஷன் நல்லா இல்லைன்ற, புருஷன் நல்லா இருக்குன்னா குழந்தைகள் மனுஷன் சாப்பிடுவானான்னு இருக்கு. இதுவே பெரிய டென்ஷன் வச்சுக்கோங்க. ஆயுசு முழுக்க சமைச்சு போட்டு உலகத்துல ஸ்திரீகளுக்கு என்னைக்கு தெரியுமா லீவு? என்னைக்கு சமையல் இல்லைன்றாலும் அன்னைக்குதான் லீவு. அதனாலதான் லீவே கிடையாது. சமையல் அதை பக்கம் போகாம இருந்துட்டோம், போகாம இருக்க முடியாது வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலையில சமையல் கிடையாது, மத்தியான சமையல் கிடையாது. ஒரு கல்யாண காட்சிக்கு போறோம்னா கூட ராத்திரி வந்து மறக்காம பாலை உரசுத்தணும். அப்பதான் அடுத்த நாள் காத்தாலும் போர் கிடைக்கும். மறந்து அப்பாடா நீ வெளில போயிட்டு வந்தேனே ஆம்பளைகள் மாதிரி, அப்பா அதான் கைய காலம் வீட்டில் நல்லாக்க படுத்துட முடியாது. காத்தாலைக்கு பாத்திரத்தை ஒழிச்சு போட்டு எல்லாம் இது வாழ்க்கை ஓடிண்டே தான் இருக்கு. அந்த கர்மாவில எப்படி ஒரு ருச்சி இருக்கு இல்லையா? பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்கு இல்லையா? சம்சாரிகள் இப்படி பெண்களுக்கு ஒரு கடமை இருக்கு, ஆண்களுக்கு ஒரு கடமை இருக்கு. சரி, ஏதோ இந்த மாசம் ஏதோ ஒரு கொஞ்சம் சம்பாத்தியம் அதிகமா வருது, ஒரு போனஸ் வருது, ஒரு இன்க்ரிமெண்ட் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு செலவு வந்து நிக்கிறது. ஏதாச்சும் ஒண்ணு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வரப்போறது. நான் 2000 ரூபாய் ஏற்கனவே துண்டு விழுந்துட்டு இருக்கு பட்ஜெட்ல. எதை பண்றது, என்ன சரி பண்றதுன்னு தெரியல. இப்படி மாத்தி 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 ஏதோ ஒரு விஷயத்துல மனச உழப்பின்றே இருக்கும். இது முடிஞ்சது, அது முடிஞ்சது, அது முடிஞ்சது, அது முடிஞ்சதுன்னு இப்படியே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளை பார்த்து ராமானுஜருக்கு பாவமா இருக்காங்க. ஐயோ, இப்படி கஷ்டப்படுறதுகளே குழந்தைகள். கைகால் பகவான் கொடுத்திருக்கான், மனச கொடுத்திருக்கான், புத்திய கொடுத்திருக்கான். இருந்தாலும் இப்படி தன்னைத்தானே வருத்திக்கிறதுகளே. நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்மள நாமளே வருத்திக்கிறோம். இவா இல்லையே, இவா வரலையே, இவா இருந்திருந்தா நன்னா இருக்குமே. நிறைய ஆசைகள், நிறைய கற்பனைகள், நிறைய கனவுகள். ஆனா நிஜத்துல அதெல்லாம் சுகமான்னு தெரியல. நிஜத்துல பார்க்கும்பொழுது இதெல்லாம் சுகம் தரக்கூடியதான்னு தெரியல, ஒரே குழப்பமா தான் இருக்கு. அதனால இந்த சம்சாரிகள் மேல ஒரு கருணை எப்பொழுதுமே ராமானுஜருக்கு உண்டு. அதனாலதான் காரே கருணை ராமானுஜா அப்படின்னு அவ்வளவு கிருபையா தேடி தேடி கிருபை பண்றான். யாருக்கு என்ன கிருபை பண்ணலான்னு யாரா கடந்து அலைவாளா? அப்படி உலகத்துல நம்மள யாரா வந்து கேட்டு நம்ம ஒத்தாசம் பண்ணா நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்படித்தானே கலியுகத்துல கேட்காம போய் ஒத்தாசம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை கிடையாது. ஆனா ராமானுஜருடைய கருணை எப்படி அப்படின்னா கேட்கறதே இல்லையா, ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து ஒரு கிருபை. நான் தானே பண்ணட்டுமா, நான் தானே பண்ணட்டுமா, என்ன கிருபை உனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கிறாரா, ஆசைப்பட்டு கொடுக்கிறாரா, பகவானுடைய கருணையை கொள்ளையடிச்சு வச்சிருக்காரா ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கா, இந்தா 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 உனக்குண்டு 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 கடவுளுடைய கருணை உனக்காகத்தான் அப்படின்னு தீர்மானமா அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்த ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். வயசு வித்தியாசம் பார்க்காமல், ஆனா பெண்ணான் பார்க்காமல், என்ன ஜாதின்னு பார்க்காமல், என்ன மதம்னு பார்க்காமல், எந்த குலம்னு பார்க்காமல், தனத்தை பார்க்காமல், படிப்பை பார்க்காமல், அழக பார்க்காமல், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை பார்க்காமல், அது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட சரின்னு சொல்லிடலாம், குற்றம் குறைகளை கூட பார்க்காத ஒரு கருணை நமக்கு அதானே வேணும். ஒரு நாளை போல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கோம், ஆசைப்பட்டு பண்ணல பழகிடுத்து பண்ணிட்டு இருக்கோம், பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம், ரொம்ப கட்டுப்படுத்திக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமலையும் திரும்ப 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 அதுவே தவறுகள் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு சிட்டியில நம்மளை நாமே திருத்திக்க முடியாம நாம இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். அப்புறம் அந்த தவறுகளோட வாழ பழகிட்டு இருக்கும், எடுத்தோடனே எல்லாருமே கெட்டு போகணும், தழிஞ்சு போகணும்னு உலகத்தை யாரா நினைப்பாடா, சரோத்திரன் இருக்கான், கொள்ளக்காரன் இருக்கான், கொலகாரன் இருக்கான் அப்படின்னா அவன் கொலை பண்ணும்போதே தெரியும் தனக்கு இந்த மாதிரிதான் ஒரு சாவு உண்டுன்னு தெரியும். ஏன் பண்றான் அப்படின்னா மாறி இருக்கா, வெளில வர முடியல அவ்வளவுதான். அப்ப அந்த கிருபை தான் நம்மளை காப்பாற்றும், இந்த கருணை தான் நம்மளை காப்பாற்றும். எல்லாருமே நிபந்தனைகளற்ற ஒரு அன்பை தானே எதிர்பார்க்கணும், இதை கொடுத்தா இது தருவேன், நீ என் மேல அன்பு வச்சா நான் உன் மேல அன்பு வைப்பேன், ஒரு நிபந்தனை இடுந்துடுத்தினாலே அது அன்பின்றி, நிபந்தனையே இருக்கப்படாது, நிபந்தனையே இல்லாததுதான் அன்பு. அந்த ஒரு அன்பு ராமானுஜரிடத்துல பூரணமா இருந்தது. அதனாலதான் இளவரசியை பிடிச்ச பிரம்மராசத்துக்கும் கிருபை, இளவரசிக்கும் கிருபை பண்ணார், தேய்க்கும் கிருபை, அதுல அந்த அரச மரத்துக்கும் கிருபை, அது முடிச்சு போட்டுதோன்னு அந்த அரச மரத்துக்கும் ஒரு கருணையை கொடுத்துட்டார். அதே போல வண்ணா பாருங்க, அவ இளவரசி எவ்வளவு வசந்த நிலைமையில இருக்கா, வண்ணா ராஜாலாம் பார்க்க கூட திரும்பி மாட்டான், ஆனா அந்த வண்ணானுடைய வம்சத்தார் செஞ்ச பாவத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த பாவத்திலிருந்தும் விடுவிக்கும்படியான ராமானுஜன். நம்ம ராமானுஜான் ஒரு தடவை சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன், நம்முடைய மூதாதையர்கள் பண்ண பாவத்திலிருந்து அவர்களையும் மீட்கும், நம்மளையும் மீட்கும். நிறைய விஷயங்கள் மூதாதையர் பண்ண பாவங்கள் நம்ம தலையில விழரும், அதையும் மாற்றக்கூடிய ஒரு பலம் சுவாமி ராமானுஜருக்கு பூரணமா உண்டு. அதனாலதான் வண்ணாளுக்கு ரங்கராஜனை தானே நேரடியா கருணை பண்ணும்படியா பண்ணிட்டார், நிர்பந்திக்கிறார் ரங்கராஜன். அதானே வேணும், தெய்வத்துக்கிட்ட போய் நமக்காக பேசி வாதாடி நீ கிருபை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமா, ரெக்கமெண்டேஷன் பண்றது ரொம்ப தைரியம், நம்மளை நம்பி சிபாரிசு பண்றதே ஒரு தைரியம் வேணும். சிபாரிசு பண்றதுனால நம்ம தகுதிக்கு நம்ம பேருக்கு ஒரு கலங்கம் வராம இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தானே ஒரு சிபாரிசு, முன்னமே தெரியாத வாழ்க்கை போய் யாரும் சிபாரிசு பண்ணிட மாட்டா, ரொம்ப யோசிப்பா. ஆனா ராமானுஜர் எதை பத்தியுமே கவலைப்படலையா, ஏண்டா அப்படின்னா நிச்சயமா பகவான் நாம ஜபம் அவளை காப்பாதும்னு தீர்மானம். அதனாலயே பகவானும் ராமானுஜர் சொல்லிட்டா அப்படின்னா கிருபை பண்ணிடுறாங்க, அது மறு பேச்சு கிடையாது. இல்ல ராமானுஜான் மறுத்து பேச முடியாது, அது வேணும் இல்லையா, அதெல்லாம் கிடையாது, நீ என்ன வேணா சொல்லு, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ரங்கராசன்னாலே யதிராஜன் ஆகிய ராமானுஜரிடத்துல மறுத்து மறிச்சு பேச முடியல. இதுதானே ஒரு பெரிய பலம், ஏன்னா தெய்வம் கரெக்டா பேசும், தெய்வம் தப்பு தப்பா பேசாது, கரெக்டா பாயிண்ட் பாயிண்டா பேசும், இந்த இடத்துல இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லும். அதையும் தாண்டி ஒரு கிருபை பண்ணணும் அப்படின்னா ரங்கராஜன் வாயை அடைச்சுட்டாராம் ராமானுஜர், ரங்கராஜன் வாயை அடைச்சி உனக்கு கிருபை பண்ணு, வம்சத்தாருக்கு கிருபை பண்ணுன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த கருணை, அப்ப நமக்கு எதுவும் கவலையே வேண்டாம், இன்னைக்கோ ஜோசியம் ஜாதகம் தான பாது, பூர்வர்கள் பண்ண பாபம், சில சந்தர்ப்பங்கள்ல மூதாதைகள் பண்ண பாபத்தினாலே நம்ம குடும்பத்துல சில கஷ்டங்கள்லாம் அப்படின்னா ஏதான ஜாதகம் ஜோசியத்தை சொன்னார்கள் அப்படின்னா நேர ஆழ்வார்த்தகிரி போயிடுங்கோ, பவிஷ்யதாச்சாரியின் காலில் போய் விழுந்துருங்க, ஏன்னா அவர் தான் பக்கத்துல இருக்காரு, அதுக்காக சொல்றோம். பவிஷத் ஆச்சாரியன் காலில் விழுந்துட்டா போதும், இல்ல அவ்வளவு தூரம் போகிறது கூட கஷ்டம்னா வைகுண்டபதி கோவிலே தேவையே ஓரத்தை சமத்தா உட்காந்துட்டார் ஒரு ராமானுஜர். அவர் காலில் விழுந்துட்டாலே போதும், எல்லாம் அவர் காப்பாத்திப்பார். குழந்தைக்கு குழந்தையா பழகுவார், அது வேணும் இல்லையா? ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்கவாள்லாம் ஒரு எல்லைக்கு மேல கீழே இறங்க மாட்டார், இறங்க முடியாது. ஆனா எளிமையா, அந்த எளிமை ராமானுஜருடைய பெரிய ஒரு குணம், எளிமை. அதனாலதான மன்னான் கூட சகஜமா பழக முடியாது, இளவரசிக்கும் அனுகிரகம் பண்ண முடியாதுன்னா அந்த நிதானம், தன்னை அறிஞ்சவர்கள் நிதானத்தில் இருப்பான். தன்னையும் அறிஞ்சு பகவானையும் அறிஞ்சவர்கள் எப்பொழுதுமே ஒரு நிதானத்தில் இருப்பவா, நிதானம் தப்பவே தப்பாது. அதுவும் ராமானுஜர் மூணாவது அவதாரம், முதல்ல லக்ஷ்மணனா வரார், இரண்டாவது பலராமனா வரார், மூணாவதாதான் கலியுகத்தில் ராமானுஜனாக வரார். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கம் கூட்ட அல மோதர் தான், நீங்க கூட போன்ல கேட்டேன். ரங்கராஜன் வசந்தோத்சவம்னா ரங்கராஜன் தான், சித்திரை தேரா இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும், இப்ப கூட சித்திர தேர் நடந்தது. ஆச்சரியம், இந்த ஜனங்கள்லாம் நிறைய கிராமத்து ஜனங்கள்லாம் விதவிதமா கொண்டு வந்து ரங்கராஜன் கொடுப்பார்கள். எங்க ரங்கன், எங்க ரங்கன், எங்க ரங்கன், எத்தனையோ கிராமத்து ஜனங்கள்லாம் வந்து அவன் வயல்ல வளர்ந்ததை கொண்டு ரங்கனுக்கு கொடுத்துட்டானா அவளுக்கு சந்தோஷம். அப்பாடா எங்க ரங்கனுக்கு நாங்க கொடுத்துட்டோம், வயல்ல வளர்ந்ததுடைய பிரயோஜனம் ரங்கநாதனுக்கு கொடுத்துட்டோம், அது காப்பாத்தும், அந்த ரங்கநாதன் காப்பாற்றுவான்னு ஒரு தீர்மானம். எதுவா இருந்தாலும் முதல்ல தெய்வத்துக்கு தான் அர்ப்பணம் பண்ணணும். நம்முடைய காமமா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், முதல்ல தெய்வத்துக்கிட்ட கொடுத்துருவோம். முதல்ல தெய்வத்துக்கிட்ட சொல்லுவோம், கடைசியில தெய்வத்துக்கிட்ட சொல்லக்கூடாது. ஊரெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு உடம்பே முடியல, மனசே சரியில்லை, வீட்டு யாரும் ஒழுங்கா இல்லைன்னு ஊர் முழுக்க ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லிட்டு கடைசியில கோவில் போய் ஏதோ பெருமாள் சரி பண்ணாருனா தேவலே அப்படின்னு சொல்லப்படாது. ஆரம்பத்திலேயே பெருமாள் இடத்துல போகணும். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. எடுத்தவொடனே பகவான் இடத்துல போயிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அவன் ஹேண்டில் பண்ற விதமே அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். ராமானுஜர் அழகா ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருப பண்ற. இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அப்படி ஒரு பாக்கியம், சுவாமி ராமானுஜர் டெய்லி காவேரியில குளிச்சுட்டு திருமண் காப்ப சாத்திட்டு இந்த வீதிகள்ல நடந்து வர அழக பார்ப்பார்கள். பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லையா, நம்ம அஞ்சுகிட சேவையிலேயே அழகா முதல்ல ராமானுஜர் வந்து இப்படி பெருமாள் பார்த்துட்டே பின்னாடி போவார், அதை பார்க்கறதே அச்சோடி குஞ்சலமா போறாரேன்னு தோன்றது. ஆச்சரியமா இருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் ஆழ்வார்த்தவரி போனா வச்சுக்கோங்களேன், நம்மாழ்வாருக்கு அழகிய மனவாளன் வேஷம், ரங்கநாதர் மாதிரி வேஷம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் படியில ரங்கமன்னார் படுத்துட்டு இருப்பார், கையில் அப்படி கதையெல்லாம் வச்சிருந்து, அந்த மாதிரி ரங்கமன்னார் வேஷத்துல நம்மாழ்வார். இப்ப நம்மாழ்வாருக்கு யாராவது ஒரு ஜோடி வேணுமே, மடிவ தாங்கிக்கிறது யாரானா ராமானுஜர். ராமானுஜனுக்கு தாயார் வேஷம் போட்டு, நம்மாழ்வாருக்கு பெருமாள் வேஷம் போட்டு ராமானுஜன் மடியில ஒய்யாரமா படுத்துட்டு மறக்காம போய் பாருங்க. நம்பாழ்வார் திருநிலை எங்கேயோ கிடையாது, கூப்பிடுற தூரம் ஆழ்வார் திருநகர், இதுவோ பரமபதத்து எல்லை இதுவேதான் அப்படின்னு ராமானுஜன் கன்ஃபார்ம் பண்ண வைகுந்தத்து எல்லை. அதனாலதான் ராமானுஜர் அப்படி கொண்டாடுறோம், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே, அவருடைய நாமங்கள் போகும் அப்படின்னு. அழகா அந்த ராமானுஜர் வீதிகள்ல வராறான், கைகள்ல திரிதண்டம் எடுத்துண்டு கருணை பொங்கும் விழியோட ஒரு நட நடக்கிறான். பற்பமெனத்திகள் பைங்கழல் முந்தன் பல்லவமே விரலும் அப்படியே பவள மாதிரி ஜொலிக்கிறான். பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கள். இந்த திருவடிகள் அவ்வளவு அழகா இருக்கு, அதுக்கு மேல அழகான இடுப்புல சன்னியாசிகளுக்குரிய காவி வஸ்திரத்தை கட்டின்றிருக்கார். பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கள். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகு, தோல் அழகா அந்த சூழல் எஞ்சோபவீதம். கைகள்ல திரிதண்டம், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகு, முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகன் நிலாவழகு. பெரியவாழ்லாம் சொன்ன பிரபந்தத்தெல்லாம் சொல்லப்பட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகல் நிலாவழகு, கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகு. கற்பக விருஷம் மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே வர்ஷிக்கும்படியான கமல கண்ணழகு. கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகு, காரிசுதன்கள் சூடிய முடியும் கன நர்ச்சிக்கை முடியும். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கட்டுக்குருவி. இந்த ராமானுஜரை பார்த்தோம்னா பின்னாடி வேற குஞ்சலமா ஒரு குருவி உண்டு, அப்புறமா பாருங்க இந்த குருவியும் அவ்வளவு அழகு. ஸ்ரீபெரும்புதூர் மேல்கோட்டை அங்கெல்லாம் பார்க்கணும் அந்த ராமானுஜர் மூர்த்தியில பின்னாடி நல்லா அழகா ஒரு கட்டுக்குருவி, இந்த குருவியே ஒரு அழகு. காரிசுதன்கள் சூடிய முடியும் கன நர்ச்சிக்கை முடியும், எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துலகால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே எம்பார் கோவிந்தர் சொல்றார். இப்படிப்பட்ட ராமானுஜருடைய வடிவழகு என் இதயத்துலகலா, எனக்கு என்ன குறை இருக்கு, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே. ராமானுஜர் தியானம் பண்ணோம்னா அந்த ரூபத்தை தியானம் பண்ணோம்னா மனசு அப்படியே நிர்மலமாயிடும். அதுதான் தானான திருமேனி. இவர் யாருமே யாரும் சொல்லல, தமருகந்த திருமேனியா தானுகந்த திருமேனியான்னு, அற உகந்த திருமேனி அது மட்டும் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அப்ப அழகான இந்த ராமானுஜருடைய ரூபம் நினைக்கணுமா மனசுல அப்படியே தியானம் பண்ண. அப்படி ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வீதிகள்லாம் நடந்து வரும்போது நிறைய பேர் பார்த்து அனுபவிக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் பிக்ஷைக்கு வரார், பெரியவர் பிரதிராகன். ஆனா டெய்லி ஒரு ஏழு வீடுகள்ல பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும்னு சன்னியாசிகளுடைய தர்மம். அந்த சன்னியாச தர்மத்துக்காக கையேந்தி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிற்கிறார். சன்னியாசிகள் ரொம்ப கஷ்டம், அதுவும் சம்சாரிகள் சாப்பிட்ட பிறகு அந்த மிச்சத்தை தான் சாப்பிடணும்னா சில இடங்கள்ல உண்டு. ஏன்னா அவளுக்கு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ஏழு வீட்டுலதான் போய் மாதுகரம்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்க ஸ்திரீகள் பக்தியோட கொண்டு வந்து போட்டா அந்த அன்னத்தை தான் எடுக்கணும் சீகரிக்கணும்னு சாஸ்திரம், சேமிச்சு வச்சுக்கப்படாது. சம்சாரிகள் சேமிச்சு வைக்கணும்னு சாஸ்திரம், சன்னியாசிகள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட ஒன்னுத்தையும் சேர்த்து வச்சுக்க கூடாது. அப்ப என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிடணும்னு தர்மம். சேர்த்து வச்சுட்டா அவ சன்னியாசி இல்லை, சேர்த்து வைக்கலன்னா சம்சாரிகளுக்கு கஷ்டம், ரெண்டுமே உண்டு. அவ்வளவு அழகா சுவாமி ராமானுஜர் பிக்ஷை எடுக்க ஸ்ரீரங்கம் வீதிகள் அப்படி வரா. பெரியவர் ஆதிசேஷன், லக்ஷ்மணனா இருந்து பகவத் கைங்கரியம் பண்ணவர், பலராமனா இருந்து கிருஷ்ணனுக்கே அட்வைஸ் பண்ணவர். இப்ப கைகள் பிக்ஷபாத்திரம் எடுத்து இப்படி வரா. வரும்பொழுது தெருவிட சிறு பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்துல, சம்மர் ஹாலிடேஸ்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி சிறு பிள்ளைகள்லாம் அழகா திருவிழா விளையாடுறது, அதெல்லாம் ஒரு அழகு. திருவிழா இந்த குழந்தைகள் விளையாடுறதுலாம் ஒரு அழகு. இன்னைக்கு எல்லாம் பார்க்க முடியறது, இங்க கூட பார்க்கலாம் தெரியல, மெட்ராஸ்ல எல்லாம் தெருவே இல்லை வச்சுக்கோங்க. அப்படியே விளையாடினாலும் பயமா இருக்கு வண்டி அடிச்சிடுமோ அப்படின்னு. எல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் லேப்டாப்ல தான் உட்கார்ந்து இருக்கு, ஓடி ஆடி விளையாடினா தானே சுகம். அழகா சில பிள்ளைகள்லாம் திருவிழா விளையாடிட்டு இருக்குங்க. பிள்ளை குழாம் ஒளியும் அப்படின்னு செந்திருப்பேரையில மகர நெடுங்குழை காதலிக்கா பெரிய என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா, அந்த வீதிகளில் விளையாடுற பசங்களுடைய சப்தத்தை கேட்டு ஆஹா ஆஹா ஜோர் ஜோடே பாத்திர பாத்திர பிடிக்கிற ஓடுற 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 அப்படின்னு இவர் உட்கார்ந்து. அதுக்காக கருடாழ்வாரே கொஞ்சம் தண்ணி நிக்க சொல்லிட்டாங்க, எனக்கு பசங்க எல்லாம் விளையாடுறத பார்க்கலையே கருடா கொஞ்சம் விலகி நின்று அப்படின்னு விட்டாங்க. பிள்ளை குழாம் ஒழியும் அப்படின்னு. அப்ப பெருமாள் குழந்தைகளுக்கு எவ்வளவு பிரீத்தியோட இருக்காரு, நம்ம தான் அடிச்சு உதச்சு திருப்தி பயன்படுத்தி எல்லாம் நான் குழந்தைகள்னு சொல்றது. இப்ப இங்க இருக்கிற குழந்தைகளே இல்ல, அது முக்கியமா நான் சொல்றேன். குழந்தைகளா நடந்துக்கிறவா மட்டும்தான் குழந்தைகள். இந்த டிவி சீரியல் பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு சண்டதையை தின்னுட்டு இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இதெல்லாம் குழந்தைகள்ல சேர்த்தி கிடையாது, சத்தியம் பண்ணி சொல்றேன். அதனால குழந்தையா நடந்தா மட்டும்தான் குழந்தை. அந்த அஞ்சு வயசு வரைக்கும் விவரம் தெரியாம இருக்கு பாருங்க, அதுங்களுக்கே விவரம் தெரியலன்னு நம்ம சொல்ல முடியல. நல்லா விவரம் தெரியும், அவளுக்குதான் விவரமே தெரியறது, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. நம்ம தான் அப்ராணி, நிஜமாவே சொல்றேன். பசங்க பேசுற பேச்சும் இதுவும் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல. என் பிள்ளைக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு ரெண்டரை வயசுக்குள்ள நினைக்கிறேன், இந்த பிளே ஸ்கூல்ல விட்டுருந்தோம். ஒரு நாள் என்னுடைய பாரிய அவனை போய் ஐசிடி வரதுக்கு போனா அவன் கிளாஸ் பசங்க எல்லாம் கிளாஸே கிடையாது, சும்மா விளையாடிட்டு வரணும் பிளே ஸ்கூல்ல. நாலஞ்சு பசங்க ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஐசிடி வரும்போது அவருடைய மனைவி கேட்கிறாங்கடா பேசிட்டு இருக்க பசங்களா, அம்மா நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரான பேசிட்டு இருப்போம், அதெல்லாம் சொல்ல முடியாது எப்ப ரெண்டரை கழிச்சு. நான் மனைவி கிட்ட சொன்ன ஜாகிரதையாரு, இப்பயே இப்படி பேசுறா, பதினெட்டு வயசுல கேள்வியே கேட்காத வரைக்கும் உனக்கு மரியாதை எனக்கு மரியாதை அப்படின்னு. அவ்வளவு விவரமா இருக்கு குழந்தைகள், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரான பேசிட்டு இருப்போம், அதெல்லாம் சொல்ல முடியுமா, என்னத்தை பேசுன்னு தான் தெரியுது. ரெண்டரை வயசு என்ன, ஆனா அது சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு விவரமா இருக்கு குழந்தைகள். பிள்ளை குழாம் ஒளிவு, அந்த குழந்தைகளுடைய விளையாட்டு, அவர்களுடைய அந்த வெகுடி, இந்த இன்னசென்ஸ் இருக்கு பாருங்க, அது பெருமாள் ரசிக்கிறான். அந்த மாதிரி அழகா ஸ்ரீரங்கம் வீதிகள்ல குழந்தைகள் விளையாடுவார். குருவாயூர்ல நிறைய குழந்தைகள் எல்லாம் விளையாடுவார், ஸ்கூல்ல அப்படியே ஓடி வந்து விளையாடும். அவ கூடவே குருவாயூரத்துல விளையாடுவோம், ஆச்சரியமா இருக்கும். குருவாயூரத்துல விளையாடுவோம், ஒரு சந்தர்ப்பத்தை அப்படிதான் ஆயிடுறது. குருவாயூர்ல எல்லா குழந்தைகளும் என்ன ஓடி ஆடி விளையாடுன்னு இருக்கா, எல்லா குழந்தைகளும் அங்க இருக்க வாசல் போகோடாம் பிறந்து விடுதேன். ஒரு பையன் மட்டும் போமாட்டேன் போமாட்டேன்னு தூண பிடிச்சு நின்னுது, அது கையை பிடிச்சி இழுத்து போ அப்படின்னு தொடர்ந்து விடுது, அதுவும் ஓடி போயிடுது. மத்தியான சுவாமிக்கு நிவேதனம்லாம் ஆயிடுத்து, அந்த பூஜை பண்ற நம்பூசி வீட்டுக்கு போயிட்டு அழகா படுத்து விட்டா. படுத்தோடனே குருவாயூர் எழுப்புறாங்க பசிக்கிறது மம்பம் காவம் அப்படின்னு. உடனே பார்த்தா இப்பதான் அப்ப என்ன கொடுத்தேன், ஏன் சாப்பிடலையா, நான் எங்க சாப்பிட்டேன், என்னதான் வாசல் தொடர்ந்து விட்டுட்டானே அப்படின்ட்டு உயிர்பார்க்க துரத்தி விட்டான். ஆமா நிறைய பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்து விளையாடிட்டு இருந்தான், அவ கூட நானும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன். எல்லாரையும் துரத்தும் போது என்னையும் துரத்திட்டான், நானும் கோவிலுக்கு வெளில போயிட்டேன், சாப்பிடறது ஒன்றும் கிடைக்கலன்னுட்டேன். என்ன பண்ணணும், நீ எப்படுற அவனுக்கு எப்படா சாப்பாடு கொடுக்க, எல்லா குழந்தையும் திரும்ப கூப்பிடு, எல்லாருக்கும் சாப்பாடு போடு, நானும் கூட வந்து சாப்பிடுறேன்னுட்டான். உடனே குருவாயூர் ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் விட்டு, இப்படி இருக்கணும் வேண்டாமா சாமிங்க, ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டு எல்லாரையும் வாங்கோடா பசங்க எல்லாம் சமையல் பண்ணி எல்லாத்துக்கும் பாட்டு பாட்டு, இது குருவா இருப்பணும், இது குருவா இருப்பணும், இது குருவா இருப்பணும். ஒன்னு வடைய கொண்டாண்டு, ஒன்று அப்பளத்தை கொண்டாண்டு, ஒன்று பாயசத்தை கொண்டாண்டு, ஓடி 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 அத்தனை குழந்தைகளுக்கும் எல்லாம் பண்ணி முடிச்சா. பண்ணி முடிச்சோடனே சாப்பிட்டது ஒவ்வொரு குழந்தையா பாக்கலாம், இது குருவா இருப்பா, இது குருவா இருப்பான்னு தெரியல. அப்புறமா பகவான் திரும்பியும் சொல்லிட்டான், நான் சாப்பிட்டுட்டு நான் நீ யார் ஆனா சொல்ல மாட்டேன், சொன்னா அடுத்த வாட்டி என்ன விளையாட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவா இருப்பா. பகவான் குழந்தைகளிடத்துல அத்தனை பிரீத்தியோட இருக்கான். அந்த மாதிரி அந்த ஸ்ரீரங்கம் வீதிகள்ல குழந்தைகள் எல்லாம் விளையாடின் இருக்கான், ஆனந்தமா விளையாடின் இருக்கு, ஏதோ விளையாடிட்டு இருக்கு. அது தூரத்துல சுவாமி ராமானுஜர் வர்றத பார்த்துடுத்துகள் குழந்தைகள். ராமானுஜரை பார்த்தா சந்தோஷம், உடனே ஒரு பிள்ளை சொன்னே, நம்ம ராமானுஜர் வராடுறா, நம்ம எல்லாம் ரங்கநாதன் வச்சு விளையாடினா ரொம்ப சந்தோஷப்படுவாரா, ரங்கநாதன் வச்சுட்டு விளையாட்டான், உலகத்தை வச்சு எவன் விளையாடிட்டு இருக்கானோ அவனை வச்சு விளையாடலான்னு குழந்தைகள் சொன்னா அந்த திவ்ய தேசத்தினுடைய மகிமை. ரங்கநாதன் வச்சு விளையாடலாண்டா, உடனே ஒரு பையன் சொன்னாடே, திரீதேசத்து குழந்தைகளுக்கு அதுங்களா ஒரு சின்ன சப்பரம் எல்லாம் பண்ணிட்டு குட்டி ரங்கநாதன் வச்சுட்டு அப்படின்லாம் தூக்கி விளையாடு. நான் வந்து திருமகேந்திரபுரம்னு ஒரு இடம் உண்டு, திவ்ய தேசம் அது, தேவநாதன் ஒரு விசேஷமான பெருமாள், நிகமாந்த மகாதேசிகர் அங்க பல வருஷம் இருந்திருக்கார். ஔஷதகிரி உண்டு, ஹயக்ரீவருடைய மூர்த்தி எல்லாம் உண்டு, கடலூர் பாண்டிச்சேரி அந்த பக்கத்துல இருக்கு, திருமகேந்திரபுரம் அப்படின்னு பெயர் அந்த திவ்ய தேசத்துக்கு. அங்க நான் பயிருந்த ஒருத்தர் வீட்டுக்கு நாங்கள் சேவிச்சுட்டோம், தேசிகர் இருந்த வீட்டை சேவிக்கிறதுக்கு போனேன். அப்ப அந்த வீட்டுல தேசிகருடைய சந்நிதி சாரி இழுத்த வீட்டில் இருந்து சரி நான் போனேன். போனா வீட்டு பிள்ளை ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சின்னதா ஒரு சப்பரம் பண்ணி வச்சிருக்கான், அவனுக்கு ஒரு சின்ன ஒரு தேவநாத மூர்த்தி, அந்த மூர்த்திக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அது குட்டி சடாரி எல்லாம் வச்சிருந்து அதை தூக்கிட்டு சப்பரம் சின்ன சப்பரம் வார்த்தை பண்ணி கொடுத்துருக்கான். அவன் முன்னாடி பிடிச்சிருக்கான், பின்னாடி அவன் அப்பா பிடிச்சிருக்கான், ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கான். உற்சவ விளையாட்டு வீட்டுல விளையாடிட்டு இருக்கான் அப்பாவும் பிள்ளையும், அசந்து போயிட்டேன் நான். எவ்வளவு சத்தியம் நான் சொல்றது, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அப்ப 21ஆம் நூற்றாண்டுலேயே நடக்கும்னா அப்ப ராமானுஜர் காலத்துல கேட்கணும். அது அந்த குழந்தைகளுடைய மனசுல அது ஆழமா பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாக்கலாம், திருவனந்தபுரத்துல உற்சவம் வந்து வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைகள்லாம் சாயங்காலம் 7:30 ஓடி இருக்கு ஸ்கூலுக்கு, நேர கோவிலுக்கு சாயங்காலம் 2 உற்சவத்தை 2 வேளை சுவாமி வெளில வருவார். இந்த குழந்தைகள் என்னடான்னா ஓடி வந்து நம்ம ஊர் பசங்களுக்கு தான் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி கட்ட வேண்டியிருக்கு. கேரளாலாம் போயாச்சுன்னா அழகா இட்நூட்டி தூண்டு எல்லாம் ஒன்றரை மணம் தான் இருக்கும். அது ஒரு வேஷ்டியை கட்டி சுருக்கிட்டு வரும் கீழே, அவரவே அவராது. நம்ம ஊர்ல தான் ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி வாங்குவோ ஈஸியா இருக்கும். பெரிய வாழ் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. கேரளா போயாச்சு ஒரு பத்து நாள் இருந்தோம்னா தானாவே வேஷ்டி கட்டுறது எப்படின்னு தெரிஞ்சு போகுது. அந்த குழந்தைகள்லாம் கோவில் குழந்தை அழகா ஒரு வேஷ்டியை கண்டு தோல்ல ஒரு துண்டை பண்ணு ஜம்முன்னு வரும். பாக்குறதுக்கு அழகா தூண்டு தூண்டு இருக்கும் அத்தனை அழகா. இந்த குழந்தைகள்லாம் அந்த பத்மநாப உற்சவத்துல யானை மாதிரி ஹொய் 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 குளிச்சு ஓடி விளையாடுது. அதுக்கு அதான் சந்தோஷம். அந்த சமயத்துல வீட்டுல உட்கார்ந்து இருக்காது. அந்த குஷியே தனிதான். இந்த மாதிரி இந்த குழந்தை சப்பரம் எல்லாம் தூக்கி விளையாடுன்னு இருக்கு. இந்த ராமானுஜர் பார்த்தோம், இந்த குழந்தை சொல்லிட்டு டே நம்ம விளையாடலாண்டா, ராமானுஜர் நம்மளை விசேஷமா பாப்பாடுறா, அவரை எப்படி ஈர்க்கலாம்னு தெரிஞ்சுட்டு குழந்தைகளுக்கு. உடனே அழகா சரிடா அதுக்கு நமக்கு சப்பரம் ரங்கநாதன் பொம்மை எல்லாம் வேணுமேடா, எல்லாம் ஒண்ணுவானாண்டா, கொஞ்சம் மண்ணை குமிச்சு வச்சா அதான் ரங்கநாதன். அவ்வளவு பத்மநாபு மரப்பிரபு மாதிரி பகவான் தானே கல்லு மண் எல்லாத்தையும் இருக்கான். எங்கும் உலகம் கண்ணன் எங்க இல்ல, தூண்ல இருக்கான், துரும்புல இருக்கான், எதுல இல்ல. தெய்வாம்சம் இல்லாத ஒண்ணுன்னு உலகத்தை எதுவுமே கிடையாது. நம்ம போட்டுக்கிற செருப்புல இருந்து உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். இப்ப போட்டுக்கிற துணி, தலவாடுற சீப்பு, நம்ம சாப்பிடுற மருந்து எல்லாத்துலயுமே தெய்வாம்சம்ன்றது ஒண்ணு இருக்கு. தெய்வாம்சம் இல்லாம எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மைன்னு கிடையாது. கத்தி வெட்டுறது அப்படின்னா, காய்கறி நறுக்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த முனி அவ்வளவு கூர்மையா இருந்தா தானே வெட்டும். அந்த ஒரு தெய்வாம்சம் இருந்தா தான் நடக்கும். தெய்வாம்சம் இல்லாமல் அழகா துணி கூட தைக்க முடியாது. தெய்வாம்சம் இல்லாத பொருள் அப்படின்னு ஒண்ணுமே உலகத்துல கிடையாது. இந்த மைக்குக்கும் தெய்வாம்சம் இருக்கிறதுனாலதானே சப்தத்தை நீங்க சுணப்படாதபடி, நான் சுணப்படாதபடி உங்க காதுகள்ல கொண்டு வந்து கொடுக்க. அதனால அந்த தெய்வாம்சம் எல்லாத்துக்கும் உண்மை. குழந்தை சொல்றது மண்ணை கொஞ்சம் குமிச்சு வச்சுட்டோம்னா அது ரங்கநாதன் தாண்டா. உடனே கடகட கடகடான்னு குமிக்கிறதுக்கலாம் கைகள் அழகா குமிச்சு வச்சுட்டு ஜோரா திருடா ராமானுஜர் பாக்குறாரா, சரி நம்ம ரங்கநாதன் பூஜை பண்ணுவோம்டா. பூஜைக்கு பூ வேணுமா, அதுவும் மண்ணு தான். ரங்கநாதனே மண்ணுனா பூவும் மண்ணு, அவ்வளவுதான். மண் பூவை விட்டேனோ திரும்ப பெண்பிட ரகசியம் சொல்லணும் போல மறந்து போச்சு எனக்கு இல்ல உங்களுக்கு. அந்த குழந்தைகள் மண்ணையே பூவா எடுத்து ஓம் ரங்கநாதாய நமஹ அப்படின்றது. உடனே இன்னொருத்துக்கு இந்த சம்ஸ்கிருதம் வரல, அது உடனே குழல் அழகர் வாய் அழகர் கண் அழகர்க்கு பூவில் எடுக்கமல பூ அழகர் இந்நரங்கத்தி இந்நமுதரும் அப்படின்னு போடுறது. ராமானுஜர் பிக்ஷைக்கு வந்து ஒரு ஆச்சரியமா பாக்குறாரு, ஐயோ குழந்தைகள் என்ன அழகா விளையாடுறதுகள். பெருமாளுடைய சௌலபியத்தை சொல்றதா, இந்த குழந்தைகளுடைய நம்பிக்கையை சொல்றதா, ரெண்டுமே இருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்து ரசிக்கிறா. நல்லா பாக்குறாரா சாமி, நம்ம நல்லா பாக்குறாரா, டே 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 சரிடா விளையாடலாம்டா. அப்படின்னு அழகா எல்லாம் பூஜை எல்லாம் பண்றது. பெருமாளுக்கு அம்சபரணம் நிவேதனம், அதையும் மண்ணுதான். மண் பெருமாளுக்கு மண் பூவா அர்ச்சனை பண்ணி மண்ணையே எடுத்து வச்சு பகவானுக்கு நிவேதன அம்சம் எல்லாம் பண்ணிட்டு உடனே எல்லாருக்கும் சடாரி தீர்த்தம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அருளப்பாடு அப்படின்னு. உடனே ஒவ்வொருத்தரையா சொல்லுவார்கள், அங்க இருக்க நாதமுனிகளுக்கு அருளப்பாடு அப்படின்னா, இந்த சடாரியை கொண்டு போய் அழகா நாதமுனிகளுடைய மூர்த்தி தலையில வைப்பா. அப்படி உண்டு பழக்கம், ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அதுக்கப்புறமா ஜீயர்லாம் கூட ஜீயர் போய் நிற்பார். உடனே அவருக்கு சடாரி சாதிக்கிறது தீர்த்தம் கொடுக்கறது வழக்கம் வரைக்கும் உண்டு. இந்த குழந்தைகள்லாம் அப்படியே விளையாடுன்றது ராமானுஜர் ரொம்ப ரசிச்சு கவனிக்கிறாரு தெரிஞ்சுடுத்து குழந்தைகளுக்கு. ராமானுஜர் தூரத்தில் கொஞ்சமா நடந்து வந்து பக்கத்தில் தேவையே நிக்கிறான், பூஜை பண்றா இல்லையா, பூஜை பண்றா அழகா அம்சை எல்லாம் பண்றா. அடுத்து அருளப்பாடு விளையாட்டுல தான் வரணும். அதனால ராமானுஜர் என்ன பண்ற, அருளப்பாடு அப்ப நம்மளையும் கூப்பிடுவான் ராமானுஜர் தேவேன்னு வந்து நிக்கிறாராம். யதிராஜன் ஆதிசேஷனுடைய அவதாரம், ஸ்வயம் பகவான் பிரத்யட்சமா பார்த்து அனுபவிச்சவர். தேவேன்னு ஒவ்வொருத்தரையா சொன்னாள், நாசமணிகள் அருளப்பாடு, ஆளவந்தார் அருளப்பாடு, இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வந்தோடனே அதுக்கு ஒவ்வொருத்த பார்த்தான் லைன்ல கூப்பிட்ட வந்துருவாங்க. கூப்பிடலாமாடா வேண்டாம்டா, ஒரு பெரிய சன்னியாசிதா போச்சிருந்தாருனா கஷ்டம்டா, அவரு போச்சிருந்தாலும் அப்பா அம்மால தோலை முடிச்சிருவாரா, இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம்டா. நம்ம ராமானுஜர் பாத்துக்கலாம், நம்ம ராமானுஜர் நூறு பிள்ளைகளுக்கு ஸ்ரீரங்கத்தை தெருவில் விளையாடுற பிள்ளைகளுக்கு நம்ம ராமானுஜன் ஒரு சுவாசம் செய்யும். அது எப்போ வரும், அவருடைய கருணை தெரிஞ்சாலுடைய உணர்ந்தாலுடைய வராதியா. நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம், ஐயோ நம்ம அப்பா அம்மானா கூட இந்த விஷயத்துல எல்லாம் ஒன்றும் பேச முடியாது, வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு பயம் இருக்கும். பகவான் நம்ம ராமானுஜர் தான்டா, நீ வேணாண்டா இருடா பார்க்க வேண்டாம், கோச்சுட்டாரா ஓடி போயிடலாம், கோலப்படாது ரெடியா இருக்கு, கோச்சுட்டாரா பிடி ஓட்டம், கோச்சுக்கலன்னா பிடி பிரசாதம் அவருக்கு கொடுத்துருவோம், தீர்மானம் பண்ணிருக்கு. ஒண்ணு கோச்சுட்டாருனா ஓட்டம், ஒத்துட்டாருனா பிரசாதம், பாத்துக்கலாம். நின்று குழந்தைகள் ஒரு குழந்தை ரொம்ப தைரியம் வந்து சுவாமி ராமானுஜர் அருளப்பாடு அப்படின்னு கிரீர்னு கோவில சொல்ற மாதிரியே கோவில கேட்டு கேட்டு பழக்கமான குழந்தைகள் பஞ்சகடசை பார்த்து பார்த்து பழகி போயா சொன்ன 7 மணி அழகில் தொடங்கினா எப்ப தொடங்கும்னு உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரா வந்து அலங்காரம் பண்ணி யார் முன்னாடி நிற்பா யார் பின்னாடி நிற்பா எவ்வளவு நேரம் அவ எங்கெங்க நிற்பார் எப்ப வருவார் எல்லாம் ஒரு கணக்கு உங்களுக்கு ஒரு 5 கடை சேவை. இத்தனை மணிக்கு போனா இங்க வெளில வந்துடும் அந்த இடத்துல பார்த்து அப்படியே பார்த்து அப்படியே போயிடலாம். எவ்வளவுலாம் பிளான் பண்றாரு பாவம் நீங்களும். ஆனா அந்த பிளானிங் எடுத்துட்டுதான் இருக்க வைகுண்டம் பத்தி அவரு பிளான் பண்றாரு தனியா. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் அழகா சொல்லிடுதான் சுவாமி ராமானுஜர் அருளப்பாடு அப்படின்னு. உடனே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவில்ல கூப்பிட்டா எப்படி போய் நிற்பாரோ அது போல அடியே அப்படின்னு கைகட்டி வாய் பொத்தி நிற்கிறார். கைகட்டி வாய் பொத்தி எதிராசன் ஜெகதாச்சாரியன் கைகட்டி வாய் பொத்தி நம்ம பசங்க என்ன திமுறா அப்படின்னு யாரை கூப்பிடுறாங்க பிச்சு விடும் பிச்சு ஜாகிறது அப்படின்னு கோபம் நிச்சயமா வந்துடும். சில சமயம் நம்ம மூடு நல்லா இருந்தா குழந்தை வேஷம் நீங்க சிரிச்சுட்டு இருப்போம். நமக்கு மூடு எப்ப விட்டாங்க நமக்கே தெரியாது. அவ்வளவுதான் போச்சு அன்னைக்குன்னு பார்த்த குழந்தை ஆசையா கேட்டுனாலே பிரச்சனை. சில சமயத்தில் நம்ம ஏதாவது அவசரத்தில் இருக்கோம் குழந்தைகள் ஓடி தொப்புன்னு மடி மேல உட்காரும் அம்மா வரும் பாருங்க கோபம் அரிசினத்தால் ஈன்றதா நகர்ச்சியிலும் தள்ளி விட்டுவோம் போய் அப்படி. ஆனா ராமானுஜர் அடியே தாசானுதாசன் ஆயந்தேன்னு வந்து நிற்கிறார். குழந்தைகளுக்கு ஒரே குஷியே நம்ம விளையாட்டுல ராமானுஜன் சேர்ந்துட்டாரா ராமானுஜன் நம்ம விளையாட்டுல சேர்ந்துட்டாரா சூப்பர்ரா அப்படின்னு குழந்தைகள் கூப்பிட்ட பய பார்த்து அந்த ஒவ்வொரு குழந்தைக்கா வந்து ஒவ்வொரு நாதமுடிகள் ஆட வந்தாங்க ஒவ்வொரு குழந்தையா நிக்கிறது தலையில அழகா படாடி மாதிரி கையை வைக்கிறது ராமானுஜர் கை கூப்பி அடியே நீங்க நிக்கிறார். இந்த குழந்தை ராமானுஜர் தலையில கை வைக்கணும் ஊருக்கெல்லாம் தலையில கை வைக்கிற ஆசாமி தலையில கை வைக்கப்படும் சன்னியாசி தலையில அடியேன்னு நிக்கிறா. எப்படி ஸ்ரீரங்கம் கோவில்ல நம்பெருமாள் முன்னாடி என்ன பாவத்துல நிற்பாரோ அந்த பாவத்துல கொஞ்சம் கூட குறையாதபடி ராமானுஜர் நிக்கிறார். அவருக்கு அந்த மண் அப்படியே ரங்கநாதனாகவே தெரியறது. இன்னைக்கு கூட ஜியர் சொல்லிட்டு இருந்தா நம்ம ஆழ்வார்த்தி நம் ஜியர் பத்ரிகாசம் போறத பத்திரா பேசும்போது சொன்னார் அந்த பத்ரி அங்க நின்று அப்படி பார்த்தோம்னா அப்படியே கிளம்புற பார்த்தா அந்த பனிமூடின மலையே ரங்கநாதனும் தாயாரும் இருக்க மாதிரியே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பனி விலகின பிறகு பார்த்தா சீனிவாசன் மாதிரி தெரியும் அப்படின்னு எத்தனையோ பேர் பத்ரி போயிட்டு வந்து என்கிட்ட பேசியிருக்கா சொல்லியிருக்கா கேட்டிருக்கேன். ஆனா நம்பியர் சொல்றார் பனியோட பார்த்தா ரங்கநாதனுக்கு தாயார் திருவடி சேவை பண்ற மாதிரி இருக்கும் பனி விலகி பார்த்துட்டோம்னா சீனிவாசனா தெரியும் அப்படின்னு. அப்ப எந்த ஒரு பாவம் இருந்தால் இந்த ஒரு திவ திருஷ்டி கிடைக்கும். ராமானுஜர் அது போல நிக்க இந்த புள்ள பார்த்தா உடனே அழகா சடாரி மாறி தன் கையை தூக்கி ராமானுஜர் தலையிலையும் வச்சுட்டான். கோட்டி ஜென்மஸ்தான் வச்சு பார்த்ததுலாம் தெரியும் ராமானுஜர் தலையில ஆச்சரியமா இருக்கும். பேர்பட்ட தலை எல்லாருடையும் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு தலையாச்சு. அந்த தலையில போய் இப்படி கை வச்சா பத்தி மனேஷ் இருடா நம்ம ராமானுஜர் பார்த்துக்கலாண்டா அழகா தலையில அப்படி கையை வச்சுட்டு ஒரு சடாரி மாறி வச்சு விடுத்தான். உடனே தீர்த்த பிரசாத மாதிரி ஒரு குழந்தை பாவம் காட்டுறது. உடனே பிரசாதம் கொடுப்பாங்க அடுத்து இந்த குழந்தைகள் தான் எல்லாம் மண்ணு தானே வச்சு விளையாடிட்டு பிரசாதமும் மண்ணு அழகா ராமானுஜர் கை நீட்டா பெருமாள் பிரசாதம் வாங்கணும்னு கை நீட்டா அது ஒரு பிள்ளை ஒரு பிடி மண்ணை எடுத்து ராமானுஜர் கையிலையும் போடுறது ஒரு பிடி மண் எடுத்து ராமானுஜர் கையில போடுறது ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம் அப்படியே வாங்கி தலையில போட்டுக்கிறாங்க பிரசாதம். ஏண்டானா இந்த பிள்ளைகள் விளையாட்டுல பிரத்யட்சமா ரங்கன் இருக்கானு ரங்கன் உகந்து போகாம இருப்பானோ என்ன அழகா விளையாடுறதுக்கு அதுக்குள்ள ஊர்ல பெரியவாள்லாம் பார்த்தா டாய் பசங்களா உதப்பேனோட ஓடி விடுங்கள் எல்லாம் ராமானுஜர் திரும்பி பார்த்தா எவ்வளவு அழகா விளையாடிட்டு இருந்தா ஏன் கெடுத்து விளையாட்ட நீ இப்படி பண்ணிட்டு அடுத்த வாடி அந்த விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாளேன்றார் ராமானுஜர். இன்னைக்கு அழகா அந்த விளையாட்டுல சேர்த்துட்டாரு நீங்க இப்படி பண்ணதால இனிமேல் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டார்னு நினைக்கிறார். அப்ப அந்த பிள்ளைகளிடத்துல அந்த பக்தியையும் நம்பிக்கையும் பகவத் தியானத்தையும் பகவத் சரணாரவிந்தத்தினுடைய ருச்சியையும் கொடுக்கணுங்கிறதுனால எவ்வளவு கீழே இறங்கி வர, இதானே கருணை. இத்தனை தூரம் இறங்கி வரணுமா அப்படின்னா அந்த குழந்தைகள் ஆயுஷு முழுக்க நினைச்சிட்டு இருந்தான். பெருசாக பெருசாக பெருசான பிறகு ராமானுஜர் யாருன்னு எங்களுக்கு புரியறோம். ஐயோ நான் ராமானுஜர் தலையிலே கை வச்சிருக்க, இப்ப நினைச்சாலும் என்னமோ பண்றது அப்படிங்கிறா. அந்த ஒரு பையன் நான் ராமானுஜருக்கு பிரசாதம் மண்ணையே கொடுத்தேன் அப்படின்றது. ஆனா அந்த கிருபை அந்த குழந்தைகளை பகவத் பக்தியினுடைய ஆழத்துக்கு எடுத்துட்டு போச்சான். அதானே வேணும். யார் எந்த விதத்துல இருக்காளோ அந்த விதத்துல போய் அவர்களை பகவான அனுபவிக்கும்படியா செய்யறது தானே ஒரு கடமை, ஒரு குருவுடைய கடமை. காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்த பின் நீதானே வந்துட்டுருப்பேன். இந்த குழந்தைகள் விளையாடுறது சிரிச்சுட்டு கூட போயிடலாங்க. நம்மளாம் பார்க்கலாம் சில சந்தர்ப்பங்களை குழந்தைகள் விளையாடும், நம்ம பாட்டு சிரிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கு மேல அதை ரொம்ப ஈடுபட மாட்டோம். சுவாமி ராமானுஜர் ஈடுபட்டு அவ்வளவு அழகா அந்த குழந்தைகளுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணிட்டாருன்னா இப்ப நாமும் இந்த மாதிரி விளையாட கூட்டா ராமானுஜர் வருவார், நமக்கும் வருவார். அந்த ஸ்ரீரங்கத்தை விளையாடின குழந்தைகளுக்கு வந்தவருக்கு நாமும் குழந்தைகள் தானே. அதனால சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. அத்தனை பெரியவர் ராமானுஜர், ஆனா குழந்தைகளுக்காக இறங்கார். அப்ப இந்த கருணை, குழந்தைகள் ஒன்றும் தெரியாது, விவரம் பத்தாது, அதை எடுத்த கோச்சிக்காம அதுங்களை நல்வழிப்படுத்தணுன்ற அந்த ஒரு கருணை இருக்கு. இந்த கருணை தான் நம்மளை காப்பாற்றும். இந்த காருண்யம் தானே விசேஷம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன், நிறைய கோவில்கள்லாம் ராமானுஜருடைய ஸ்ரீபெரும்புதூர் மேல்கோட்டை இங்கெல்லாம் அந்த பத்திரரோட அவ குழந்தைகளும் வந்து அவாத்து குழந்தைகள் எல்லாம் வீசிக்கிட்டு ஸ்கூல் லீவ் விட்டு நம்மாத்து குழந்தைகள்லாம் எங்கெல்லாம் ஊர் சுத்தலாம் அங்கே போகலாம்னு. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே குஷி இடம்னா கோவிலுக்கு போகிறது தான். எல்லாம் 12 திருமணம் எட்டுக்கும் ஒரு வேஷ்டியை கட்டிக்கும், ராமானுஜ சன்னி ஓரத்தை பிடிக்கும், இடுப்பில் கையை வச்சுருந்து அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும். சட்டை கொண்டு காமிச்சா சட்டை காமிச்சிட்டு வரும், சடாரி சாதினா சடாரி சாதி தூண்டிருப்பேன் தான். ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது நினைச்சுவேன் எல்லாம் ராமானுஜ அன்னைக்கு விளையாடுற விளையாட்டு இந்த காலத்து குழந்தைகள் வரைக்கும் உரிமையோட ராமானுஜ சன்னிதியில நின்று கைங்கரியம் பண்ணவன் சொல்றேன். அப்ப இந்த கருணை இருக்கு, இந்த கருணா மேகம் நம்ம தலைக்கு மேல எப்பொழுதுமே இருக்கு, அது எப்பொழுதுமே நமக்கு கிருபைய வர்ஷிச்சுட்டே தான் இருக்க போறது. அதனால நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பூமண்ணு மாதம் பொருந்திய மார்பன், புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துவிந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணார விந்தம், நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான் சொல்லு ஏன் நெஞ்சே, இதுதான் நமக்கு கதி, இதை விட்டா வேற கதி இல்லை அப்படின்றார் திருவரங்கத்து அமர்ந்தார். அப்ப பேய்க்கு கிருபை பண்ணார், வண்ணானுக்கு கிருபை பண்ணார், இந்த திருவிழ விளையாடுற பிள்ளைகளுக்கு கிருபை பண்ண கருணை எத்தனை விதம் பார்த்தேன். அடுத்து இன்னும் ஒரு கிருபை, தரித்திரத்துல ஒரு காருண்யம். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் அழகா ஒரு கிராமத்துக்கு போற போயிட்டு இருக்கார். ரிஷியாவோட பல ஊர்கள் கடந்து பல ஊர்களுக்கு பக்தியை கொடுத்துட்டு ஜனங்கள் எல்லாம் நல்வழிப்படுத்திட்டு எல்லாருக்கும் சரணாகதியினுடைய மகிமையை சொல்லிட்டு போறார். போகும்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் 2 பேர் இருக்கிற ஒரு ஊருக்கு போகணும். அழகா போகும்பொழுது பார்த்தா நிறைய சிஷ்யாள்லாம் கூட வரான்னு சொல்லிட்டு அழகா 2 சிஷ்யாள் ஒரு பணக்கார சிஷ்யன் இருக்கார், அவர் வீட்டுக்கு அனுப்புறாரு. அந்த மாதிரி சிஷ்யாளோட நான் வரேன்னு சொல்லு சதியாராமே அவர்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டேன். சதியாராம அடியவர்களுக்கு எல்லாம் அன்னம் அவாத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த 2 சிஷ்யாளும் கிடுகிடுகிடு போனார்கள். அவரிடத்துல விஷயத்தெல்லாம் சொன்னார்கள். அவர் ரொம்ப சந்தோஷமா ராமானுஜர் வரா, யதிராஜன் வரா, என்னுடைய ஆச்சாரியன் வரா அப்படின்னு சொல்லி ஆசை ஆசையா ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டார். போனவாள் அவர் கவனிக்கவே இல்லை, அவர்கிட்ட விஷயத்தை வாங்கிட்டு அவரை விட்டுட்டார். அவ திரும்பவும் சுவாமி ராமானுஜரத்துல வந்தா நடந்து வந்த களப்பு பசி தாகம் எல்லாம் இருக்கு. அப்ப சுவாமி ராமானுஜர் கேட்டார் விஷயம் சொன்னீரா சொல்லியா என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு நீங்க வர எல்லாம் ஊர்லயே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான். உடனே சுவாமி ராமானுஜர் கேட்டார் உங்களுக்கு ஏதாவது தீர்த்தம் கொடுத்தானா சாப்பிடறதுக்கு ஆகாரம் கொடுத்தானா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார் இல்ல சுவாமி அவர் நீங்க வரையன்ற சந்தோஷத்துல அவர் பாட்டுக்கு எல்லா ஏற்பாடும் கவனிக்க போயிட்டார் அதனால எங்களை கவனிக்க முடியல அவரால் ஆனா நீங்க வரையில ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னா ராமானுஜர் கோபம் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கா அவளுக்கு ஒரு அண்ணன் கொடுக்கணும்னு தோண வேண்டாம் சாதாரண மனுஷத்தன்மை அது ஒரு நல்ல விஷயம் சொல்றா அப்படின்னா அவளை சாப்பிடுங்க இவ்வளவு தூரம் களைச்சு வந்திருக்கேளு அப்படின்னு அவளுக்கு ஒரு பரிவு வேண்டாமா இப்படி பரிவில்லாதவன் வீட்டுல போய் நான் சாப்பிடணுமான்னு இப்படி பரிவில்லாதவன் வீட்டுல போய் நான் நிக்கணுமா அப்படின்னுட்டான். ஏண்டானா அந்த பக்தர்களிடத்திலே பரிவு வேணுமா அந்த பரிவு இருந்தாதானே அதனால தாத்தா ரா சுவாமி ராமானுஜர் ஒன்னும் பதில் சொல்லல கிளம்பி நான் நேர போறான். போகும்போது அழகந்த கிராமத்துக்குள்ள நுழையிறான். நுழையும் பொழுது ரோடுல அங்க திருவிழா சில மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருக்கா கிராமத்து எல்லையில். அப்ப சுவாமி ராமானுஜர் கேட்கிறார் ராமானுஜருடைய சிஷ்யர் வீடு எங்கே அப்படின்னு. அப்ப அந்த பிள்ளைகள் கேட்கறது பணக்காரா இருக்கிற அந்த சிஷ்யரா ஏழையா இருக்கிற வரதாச்சாரியர் வீடா எது சொல்லுங்க ஏழையா இருக்கிற குணவான் வரதாச்சாரியர் வீடா பணத்துல கெத்தா இருக்கிற அவர் வீடா அப்படின்னு குழந்தைங்க. உடனே ராமானுஜர் சிஷ்யரே சொன்னார் குணவான் வரதாச்சாரியார் வீடு எங்கே இந்த பக்கம் போகும் அப்படின்னு. அழகா சுவாமி ராமானுஜர் போறார். வீட்டுக்கு போயாச்சு ரொம்ப தரித்திரத்தில் இருக்கு அந்த வீடு ரொம்ப ஒரு பாவப்பட்ட நிலைமை அந்த வீடே இருக்கு. அப்ப வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்ப உள்பக்கமா கதவு தாழ்ப்பால் போச்சுக்கு. சுவாமி ராமானுஜர் பார்த்தா வரதாச்சாரியார் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு விடுத்து அவர் இங்கே பிக்ஷம் வாங்க போயிருக்கார் குஞ்சவருத்திக்காக அப்படி போயிருக்கார். அப்ப வீடு உள்பக்கமா தாழ்பாடு போட்டுக்கலாம் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தது. உடனே ஒரு சிஷ்யனை பார்த்து கதவை தட்டுப்பா அப்படின்னு சொன்ன. உடனே அழகா அவ கதவை தட்டினா தட்டின உடனே உள்ளேன்னு ஒரு பெண் குரல் கேட்டது யார் உள்ளே சொல்ற அடியாள் ராமானுஜதாசி வெளியே யார் அப்படின்னா அடியாள் ராமானுஜதாசி வெளியே யார் அப்படின்னா. உடனே சுவாமி ராமானுஜர் சிஷ்யே சொன்னார் அடியே தாசானுதாசன் ராமானுஜர் வந்திருக்கேன் அப்படின்ட்டான். நம்ம நம்ப முடியல தெய்வம் தன் வீட்டு கதவை தட்டிண்டு வாசல்ல வந்து நிக்கிறோம் ஓர் அழகம் என்ன தேடிட்டு வந்து கொடுத்தா என் மேல அக்கறை கொண்டு கொடுத்தா குரு நம்ம நினைச்சாலே போதுமே குருவுடைய நினைவுகள்ல நாம இருந்துட்டோம்னாலே இதுவே பரம அனுகிரகம் இதை விட வேற என்ன வேணும். எத்தனையோ பேர் இருக்கா குருவுக்கு என்ன சிஷ்யாளுக்கு பரவா சொல்லுங்க எல்லாரையும் தன் ஹிருதயத்துல வச்சிருக்கா மம ஹிருதயவாசி அப்படின்னு எல்லாரையும் ஹிருதயத்தை வச்சிருக்கும். அத்தனை பேரும் நிறைவேற சொல்ல தூத்துக்குள்ள அவளை தெரியுமா அவளை தெரியுமா நான் சொன்ன எல்லாரையுமே தெரியும் பேரு தான் தெரியாது. அத்தனை பேரையும் அவளை பார்த்தா நான் சொல்லுவேன் எனக்கு அவளை தெரியும் சொல்லுவேன் பேரு ஊரு இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. ஏண்டானா அந்த வாத்மா அதானே முக்கியம் நமக்கு வேற எதுவும் பிராதான்யம் இல்லையே. அப்ப இவர் சொல்ற அடியே தாசானுதாசன் ராமானுஜன் அப்படிங்கிறவனே அழகா வெள்ள தெய்வம் நிக்கிறது உள்ள நிக்கிறா ஆச்சாரியரே தேவரி பிரபோ அடியாடிங்கேன்னு சேரிக்கிறேன் உள்ளேந்து சேரிக்கிறான் உள்ளேந்தே நமஸ்காரம் தலைவர்கள் நல்ல வரவேண்டாமா அந்த விஷயாளுக்கெல்லாம் கோபம் வந்துருக்கும் என்ன ஒரு கும்பல வெளியில வராம உள்ளேந்து பேசிட்டு இருக்கான் ஆச்சாரியர் வெளில வந்து நிக்கிறா ஒரு மரியாதை இல்லையா ஒரு அக்கறை இல்லையா அப்படின்னு ராமானுஜர் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார் சத்தம் போடப்படாது யாரும் அப்படின்ட்டார். ஆனா எல்லாரும் இப்படி பார்த்தாலும் குனிஞ்சுட்டான் சுவாமி க்ஷமிக்கணும் வெளியில வர இயலாதுன்னுட்டார். ஏன்னா புடவை இல்லை இருக்கிற ஒரு புடவைய தோச்சு கொடியில காய போட்டிருக்கான் அது காஞ்சாதான் அதை உடுத்திட்டு வெளில வர முடியும் அவ்வளவுதான் அவன் நிலைமை. அந்த புடவையதான் கந்தலானாலும் கசக்கி கட்டு அதை வச்சு ஓட்டிட்டு இருக்க வாழ்க்கையை எதிராக அது புரிஞ்செடுத்து உடனே தன் மேல் துண்டு உண்டு சன்னியாசி இடுப்புல கட்டிக்கிறதுக்கு ஒரு துண்டு உண்டு இன்னும் ஒரு காவி துண்டு ஒன்று உண்டு அந்த துண்ட அந்த கூரையில ஒரு ஓட்டம் இருக்கு அதை வழியே அப்படி உள்ள தூக்கி போடுறார். அப்படி தூக்கி போடுறா நேர போய் அவருடைய சரீரத்தை விழுந்து அவர் புரிஞ்சு கொடுத்தான். அவர் நேரடியா சொல்ல முடியல எப்படி ஒரு பெண் சொல்ல முடியும் வஸ்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா புரிஞ்சு விடாரா தன் காவி வஸ்திரத்தை எடுத்து போட்டாரான் சன்னியாசிகள் எல்லாம் பண்ணக்கூடாது ஸ்திரீகளிடத்தில் ஆனா அவளுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும். அழகா அந்த வஸ்திரத்தை அப்படி தூக்கி போடுடா, ஒரு தாயாருக்கு அப்படிங்கும் கொடுக்கதானே செய்வோம். அப்ப ஒண்ணு சிந்தனை கிடையாது. உடனே அவ கண்கள் ஆனந்த பாஷம், ஆகா தரித்திரத்தை இருந்ததுனாலே இன்னைக்கு பிரயோஜனம் அடைஞ்சு. என்னடா நான் ராமானுஜன் வஸ்திரம் கிடைச்சிருக்கு, நல்ல வஸ்திரம் இருந்தா ராமானுஜன் துணி கிடைச்சிருக்கா, ராமானுஜன் மேனியில பட்ட ஒரு வஸ்திரம் கிடைச்சிருக்காது இல்லையா. அப்ப அந்த தரித்திரமும் நல்லதுதான். நம்ம வாழ்க்கையில எந்த நிலைமையில இருக்கோமோ அந்த நிலைமை நல்ல நிலைமை தான். என்ன அதுல ஏதோ ஒரு விசேஷ கிருபை இருக்கு. கிருபை இல்லாம கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு நல்ல காரணம் உண்டு. ஏதோ ஒண்ணு தள்ளி போகிறது, இல்லாட்டி ஏதோ வியாதி இருக்கு, ஏதோ விஷயம் நடக்கல, இப்படிலாம் நிறைய நடக்கிறது அப்படின்னா இதுல ஏதோ ஒரு நன்மை நிச்சயமா ஒளிஞ்சிருக்கு. இப்ப கண்கள்ல கண்ணீர், ஆகா என்னுடைய அம்மா மாதிரி வஸ்திரத்தை போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. ராமானுஜருடைய காவி வஸ்திரத்தை உடுத்திட்டு வெளியில வந்தான். என்ன பாக்கியம், ராமானுஜர் வஸ்திரத்தை தொடர்றதே பாக்கியம். நிஜமாவே சொல்றேன், அந்த ராமானுஜர் வஸ்திரம் கிடைக்கிறதுன்றே ஒரு தனி சுக்கம். சுயம் அனுபவத்துல நான் சொல்றேன். நான் ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிருந்தேன், முதல் தடவையோ ரெண்டாவது தடவையோ போயிருந்தேன், ஞாபகம் இல்லை எனக்கு. ராமானுஜர் காணான பிரிவை நீ பாது பாத்து, நான் பாட்டு ரெண்டு நேரம் கூட்டமே இல்லை, நீ பாது பாத்து வெளில வருவேன். சரி யாராவது ஒதுங்கி வந்து நின்றுடுவேன், திருப்பி எதிராஜர் பார்ப்பேன், கையை கூப்பிட்டு அவருடைய அந்த வைபவம் நினைச்சு 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 நான் பாட்டு நின்றுருந்தேன். அப்ப அவர் வஸ்திரம் எல்லாம் உடுத்திட்டு இருந்தா, அப்பா எப்படி இருக்கா ராமானுஜர் பாக்குறதுக்கே அருமையா இருக்கே, ஐயோ ஏதான ஒரு ஜென்மா அந்த வஸ்திரம் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான், நான் பாட்டி நினைச்சேன், வெளில பேசவே இல்லை. ஐயோ எதிராஜனுடைய ஒரு வஸ்திரம் கிடைக்காதா எனக்கு, அவர் திருவேணிய தொடரா முடியல, ஒரு கலப்பா முடிச்சார கூட மேலே ஏறி ஓடி வந்திருப்பேன், இல்லாட்டி ஒரு வஸ்திரமா இருந்தா கூட மேலே சுத்திருப்பேன், எதுக்கும் வழி இல்லாம ஒரு தண்டமா மனுஷனா பறந்துட்டேனே, என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்து போய் நின்றுட்டு ஓரத்த வந்து நின்ன, திடீர்னு பத்திரம் வந்தாங்க வாங்கும் அப்படின்னா அடியேன்னு போய் நின்ன. உடனே அங்கே ஒரு வஸ்திரத்தை எடுத்தா சிந்தாங்க, என்னது இந்த எதிராஜ வஸ்திரம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க அப்படின்னு இன்னும் எனக்கு தூக்கி வாங்க. கற்பனையே பண்ணல, கற்பனையே நான் பண்ணல, எதிர்பார்க்கவே இல்லை. அதான் ராமானுஜர் கருணாதீனம் சொல்றேன், சத்தியம் சுயம் அனுபவத்துல சொல்றேன். பிரத்யக்ஷத்துல வஸ்திரம் ஸ்ரீரங்கத்தை கொடுத்திருக்கா, நிறைய ஊர்களில் கொடுத்திருக்கா ராமானுஜர் சுவாமி, நிறைய ஊர்களில், ஆனா முதல் தடவை ஸ்ரீரங்கத்தை கொடுத்தா. எனக்கு தெரிஞ்ச எங்க குடும்பத்தோட வச்சவன் ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஸ்ரீரங்கம் போயிட்டு ராத்திரியோட ராத்திரியா போயிட்டு காலங்காலத்தில் சாயங்கால சத்தகதி வந்து, அப்ப அந்த ராமானுஜ வஸ்திரம், அப்பதான் எனக்கு புரிஞ்சது இந்த ஸ்திரீயுடைய பாக்கியம் என்னன்னு. ராமானுஜர் மேலப்பட்ட வஸ்திரத்துக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு. ஏன்னா மகாத்மாக்கள் உடம்பு மனசு இந்திரியங்கள் எல்லாம் பகவத் விஷயமா இருக்கு. நம்ம மனசுல ஆயிரத்துக்கு சிந்தனைகள், பெரியவாளுடைய மனசு அப்படி இல்லை. அழகாத உடுத்திட்டு வந்தா ராமானுஜனை சேவிச்சுட்டா. உடனே ராமானுஜர் இப்படி பார்த்தார், எங்கே வரதாச்சாரியா அப்படின்னா, சுவாமி பிக்ஷைக்காக அப்படி போயிருக்கார். அப்படியா, நான் நிறைய சிஷ்யாவோட வந்திருக்கேன், நீங்க உங்க வீட்டுல தான் பிக்ஷா வந்துருன்னுட்டார். இவா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவர் உஞ்சவரிசி எடுக்க போயிருக்கார். சுவாமி ராமானுஜர் சொல்ற, நீங்க உங்க வீட்டுல தான் பிக்ஷா, அத்தனை பேருக்கு சதியாராதனம் உங்க ஆத்துலதான், நம்ம பெருமாளுக்கு உங்க வீட்டுல வச்சுதான் திருவாராதனம். ஏதோ பணக்கார வீட்டுல போய் பண்ணா நீ ஆளு, இவாளுக்கே ஒண்ணும் இல்லை, ராமானுஜன் இங்க தானுட்டா. அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ஐயோ எதிராக என்னுடைய வீட்டுல வந்து இவ்வளவு அழகா பண்றேன்னு சொல்றாரு, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு பார்த்துட்டு இருக்கா. அழகா எதிராக நேர போனா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஓரத்தை உட்காந்துட்டா, சின்ன வீடு குடிச்ச வீடு தான், அழகா உரிமையோடு போய் உட்காந்துட்டான். ராணி குறுக்கிட்டேன், அவன் நம்ம வீட்டை நினைச்சுட்டாலே அவர்கள் மானசீகமா நம்ம இடத்துல வந்துட்டார்கள். சில சில சந்தர்ப்பங்கள்ல சரீரத்தோட வரும், பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம குரு தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணும் பொழுது அப்ப நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது, நம்பிக்கை கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறதுன்னா மானசீகமா குரு ஒரு அம்மா ஸ்தானத்தை இருந்து நமக்கு சமாதானம் சொல்லி உடல் மனோபலத்தை கொடுத்துருவாங்க. சுவயம் அனுபவத்துல சொல்ல குருஜியம்மா பரமபதிச்ச ஒரு சுவடே எனக்கு இது நிஜமாவே சொல்லு. குருஜியம்மா டிசம்பர் 26 பரமபதிச்சுட்டார் ஆச்சாரியன் திருப்படி அனுசாரா. இன்னி வரைக்கும் குருஜி அம்மா என்னை விட்டு போனார்கள்ன்ற ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை தான் நான் பன்றிபுரம் போயிருக்கவே முடியும். பன்றிபுரம் நான் போனேன் அப்படின்னா என் குருஜி அம்மா என் கூட இருந்தார்கள் தெரிஞ்சதுனாலதான் நான் போனேன். சத்தியமா சொல்றேன், கொஞ்சம் கூட இன்னி வரையும் குருஜி நான் கூட தான் இருந்திருக்காது, மாற்றமே இல்லை. அழகா ராமானுஜர் போயாச்சு, அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கான், நம்ப முடியல. எதிராசர் தன் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கார். உடனே பார்த்தா வரதாச்சாரியர் வந்து அதுக்கப்புறம் சலுகை எல்லாம் பண்ணணும்னா நடக்காது, சமையல் எல்லாம் பண்ணணும்னா நடக்காது. அவருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அரிசி பருப்பு எல்லாம் இல்லை. அப்ப அந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு தோன்றிடுத்து, எப்படியாவது இத்தனை பேருக்கும் அண்ணன் பரிமாறணும், எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிச்சான். சொந்தக்காரெல்லாம் இல்ல, தெரிஞ்சவாள்லாம் இருக்கா, ஆனா ஒண்ணும் தரமாட்டாளே, இத்தனை பேருக்கு வேணும்னா யார் தருவா? அப்ப உடனே அவளுக்கு தோணிட்டு ஒரு மளிகை கடைக்காரனுக்கு இவன் மேல அப்படி ஒரு ஆசை. அவன் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு, உடல் அழகான மீனா பார்க்கும், அவன் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு, எப்படியாவது அந்த உடலை அனுபவிச்சுடணும்னு ஒரு ஆசை, அப்படி ஒரு வெறி அந்த சரீரத்தின் மேல ஒரு ஆசை. அவனும் பலவிதமா சங்கேத பாஷையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் சொல்லி பார்த்தான். எப்படியாவது அந்த ஆசைக்கு இந்த லக்ஷ்மி அம்மாளை இணங்க வைக்கணும், எல்லாம் தோத்து போயிருக்கு. அந்த லட்சுமி அம்மா அழுகி அது தோணித்து நேரம் அந்த மளிகை கடைக்காரன் கிட்ட போயிட்டான். இவன் வரத பார்த்தோன்னு இவன் சந்தோஷப்பட்டுடான். அப்பா ஐயோ இப்படி இருக்கா, என்ன அழகு, இந்த மாதிரி ஒரு அழக கண்ணாலேயே பார்த்துட்டு கை தொட முடியலையே, அந்த ஒரு வக்ர எண்ணம். இப்படி பார்த்துட்டு இருக்கான் லட்சுமி அம்மாள் வந்தா கைய கூப்பினான். அப்பா மளிகை கடைக்காரனே, நீ ரொம்ப நாளா எதுக்காக இயங்குறையோ அந்த ஆசை இன்னைக்கு ராத்திரி உனக்கு பூர்த்தி ஆகும். என்னுடைய ஆச்சாரியன் வந்திருக்கா, நிறைய சிஷ்யாலாம் வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் அன்னம் கொடுக்கணும், அதனால நிறைய மளிகை சாமான் எனக்கு அனுப்பி விடு, அதுக்கெல்லாம் பணத்துக்கு பதில ராத்திரிக்கு இந்த சரீரம் உங்களுடைய சொத்துன்னு, இந்த சரீரம் நான் சொல்லணும், நான் உன்னுடைய சொத்துன்னு சொல்லணும். நம்ம சரீரம் வேற, நாம வேற, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாருமே சரீரம் இல்லை, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. நம்மளை கொண்டுதான் இந்த சரீரம் நடந்துட்டு இருக்கு, சரீரத்தை கொண்டு நம்ம இல்லை. நம்மளை கொண்டுதான் இந்த சரீரம் கேட்கறது, நம்மளை கொண்டுதான் சரீரம் பேசுறது. அந்த நான் சொல்றோம்னா அந்த நான்றது நம்முடைய ஆத்மா, நான்றது இந்த ஆத்மா. இந்த சரீரம் நமக்கு தான், இந்த உள்ளுக்குள்ள ஆத்மா கிளம்பி போயிருக்கிறான், அந்த சரீரத்துக்கு பேரே கிடையாது, பிணம் தான் பேரு, அவ்வளவு அது மேல பேரே கிடையாது. அதனால அவர் சொல்லிட்டா இன்னைக்கு ராத்திரி இந்த சரீரம் உனக்கு கிடைக்கும்னுட்டான். அவன் பார்த்தா தானா வந்து விழறது, இதை விட என்ன வேணும்னு சொல்லி அள்ளி அள்ளி மூட மூடியா கொண்டு வந்து வச்சுட்டான், அவனே தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டான், அழகா வச்சுட்டான், ஜோரா தலிகைகள் எல்லாம் பண்ணிட்டான். ராமானுஜர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனந்தமா நல்லா தலிகைகள் எல்லாம் பண்ணி சுவாமி ராமானுஜர் அழகா தன்னுடைய பெருமாளுக்கு எல்லாம் அம்சை எல்லாம் பண்ணிட்டான். எல்லாம் பண்ணி ஆச்சு, அழகா ராமானுஜரும் ஆகாரம் எடுத்துட்டா, சிஷ்யர்கள் எல்லாம் ஆகாரம் எடுத்துக்கிறார். அப்பதான் வரதாச்சாரியர் வரார், அவருக்கு ஒரே சந்தோஷம். நிறைய பேர் பாகவதாளா வீட்டு வாசல்ல நிக்கிறா, ஒரே குஷியா இருக்கு. உள்ள வந்து பார்த்தா காம்பீரியமா எதிராஜன் கைகள்ல திருதண்ட வச்சுட்டு உக்காந்து, வா வரதாச்சாரியா, வா வா வா, முதல்ல பிரசாதம் சாப்பிடு அப்படின்றார் ராமானுஜர். வரதாச்சாரியர் நம்பவே முடியாது, ஸ்ரீரங்கம் போய் ராமானுஜரை பார்க்கணும், எப்ப போகிறது, இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு தேடிந்து வந்துட்டாராம் ராமானுஜர். அழகா சேவிச்சார், ரெண்டு பேரும் சேர்ந்து சேவிச்சார்கள், ரெண்டு பேருக்கு தீர்த்த பிரசாதம் எல்லாம் கொடுத்தார், திருவடி அலம்பின ஜலம் அதை எடுத்து அழகா தலையில பிரோக்ஷனம் பண்ணிட்டார்கள், பிரசாதம் எல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டார்கள். அப்ப லக்ஷ்மி அம்மாள் சொன்னா, உங்ககிட்ட உத்தரவு கேட்காம நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க, என்ன விஷயம் சொல்லுமா, எப்படி இவ்வளவு தலிகை ஏற்பாடு பண்ணா, எப்படி முடிஞ்சது ஒன்னாலே அப்படின்னா, அந்த விஷயம் தான் சொல்லணும், என்னவா இருந்தாலும் சொல்லு, இப்பேற்பட்ட காரியம் நீ பண்ணிருக்காய், இதுக்கு நீ எந்த காரியத்தை பண்ணாலும் தவறு இல்லைன்னு, இப்படி ஒரு புருஷன் என்ன பண்ணா சொல்லு அப்படின்னு நடக்கணும். நாலு பேர் கடன் வாங்கி தொலைச்ச, ஏற்கனவே ஆயிரத்துக்கு பாடுபட்டு உனக்கு அறிவு இருக்கா, நல்ல வார்த்தைகள் எல்லாம் வருது புருஷாளுக்கு. இந்த பெண்டாட்டி திட்டத்துக்கு மட்டும் எங்கேயிருந்து வார்த்தைகள் வரும்னு தான் தெரியும், அது பெண்டாட்டி திட்டம் எங்கேயிருந்தோ கோபம் வரும்னே தெரியும். அப்பதான் ஒரு வீரம் ஆண் சொன்னாலும் அப்பதான் வரும், அந்த மாதிரிதான் திட்டலையா, சொல்லுமா, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னா. அப்ப எல்லா விஷயத்தையும் சொல்லி இன்னைக்கு ராத்திரி அந்த மளிகை கடைக்காரனுக்கு இந்த சரீரத்தை தரேன்னு சொல்லியிருக்கேன், அது ஒத்துண்டுதான் இத்தனையும் கொடுத்திருக்கான். உடனே வரதாச்சாரியோடு அழுதா, இப்ப கைகூப்பிண்டா சுவாமி மன்னிச்சிருங்களோ, தெரியாதமா வார்த்தையை சொல்லிட்டேன், எனக்கு வேற வழி தெரியலே, தப்பா எடுத்துக்காதீங்கோ அப்படின்னா, ஐயோ நான் தப்பா எடுத்துக்கலாமா, உன் அடைஞ்ச நான் பாக்கியசாலி, நான் ஆம்பிள்ளையா பிறந்துட்டேனே, பெண்ணா இருந்தா நான் இன்னொரு ராத்திரிக்கு இருந்திருப்பேனே, நான் ஆனா பிறந்ததுனால என்னால பிரயோஜனம் இல்லாம போயிடுதேமா அப்படின்னு விட்டா, இந்த விஷயம் எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்லல. அழகா ரெண்டு பேரும் ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சார்கள். ராமானுஜர் பகவத் விஷயம் எல்லாம் சொன்னார். கொஞ்ச நேரம் ராமானுஜர் விஸ்வநாதே அப்படி படுத்துட்டார். ராத்திரி அழகா எல்லாம் ஆயாச்சு. உடனே சுவாமி ராமானுஜர்கிட்ட வரதாச்சாரியாரும் லட்சுமி அம்மாளும் சொன்னார்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நீங்க எல்லாம் விஸ்ராந்தியா இருக்கு, தூரம் வந்துடுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போனா ராமானுஜர் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அழகா அவர் திருவடி அளம்பின ஜலத்தையும் எடுத்துட்டு போனார். போனார்கள், அழகா அவன் வீட்டு கதவை தட்டினார்கள். அவன் சம்மன் மைனர் மாதிரி அலங்காரம் என்று காதல கிடக்கிறான். வாரா அப்படின்னு எந்த ஒரு நாளுக்காக எங்கிட்டு இருந்தானோ அந்த நாள் தானா வந்துடுத்து சந்தோஷப்பட்டு அழகா கதவை திறந்தா வரதாச்சாரியன் தேவையே நிக்கிறார். கையை கூப்பிட்டு பயந்தே போயிட்டான். ஐயோ அந்த படுவாவை உள்ள ஏமாத்திட்டாளு, இப்படி பண்ணி தொலைச்சுட்ட ஆளு அப்படின்னு வருத்தப்பட்டான். வரதாச்சாரியர் சொன்னார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவள் ஐஷன் வந்துருக்கு. நீங்க பண்ண உபகாரத்துக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, கை கூப்பி வணக்கம் பண்றவளதான் எனக்கு பண்ண முடியும். இதை தவிர வேற எதுவும் பெருசா எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ராத்திரி இன்னைக்கு உங்களோட இருக்கட்டும், நான் வாசல்ல காவல் காக்கிறேன், நீங்க எப்ப திருப்தியும் சொல்லல பழிச்சுட்டு போறேன் அப்படின்னு சார். உலகத்துல நடக்குமா இதெல்லாம்? உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு, இப்படிலாம் கூட இருப்பாளா லோகத்திலே அப்படின்னு பார்த்தான். அப்ப அவளும் அழகா வந்தா கைகூப்பி அவனுக்கு சேரிக்கிறான், நீ பண்ண உபகாரத்துக்கு நான் கடன்பட்டிருக்கோம், பெரிய கடன்பட்டிருக்கோம்னா சொல்லிட்டு அழகா அந்த மளிகை கடைக்காரனுக்கு ராமானுஜருடைய திருவடி அலம்பின ஜலத்தை கொடுத்தார்கள். எங்க ஆச்சாரியன் அவருடைய திருவடி அலம்பின ஜலம் ஸ்ரீபாத தீர்த்தம், இதை நீங்க சீகரிக்கணும். அவன் விஷத்தை கொடுத்தாலே பிடிக்கிற நிலைமையிலதான் இருக்கான் அந்த காமத்துல. அழகா அவன் கையில கொடுத்தார்கள். அழகா அதை குடிச்சா அப்படி தலையில சேர்த்துட்டான். கொஞ்ச நேரம் குடிச்சா கொஞ்ச நேரம் ஆச்சு, மனசு என்னமோ பண்ணிடுது, ஐயோ இப்படி போய் பாவியாயிட்டேனே, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேனே, இவ்வளவு சந்தாந்து வேண்டும் இவ்வளவு மாதிரி உத்தமையான ஒரு பெண்ணை போய் என்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கிறதுக்கு இத்தனை அத்தியாயம் பண்ணிட்டேனே, ஐயோனு கதறி அழுது அந்த லக்ஷ்மி அம்மாள் திருவிட்டுகள்ல விழுந்தான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் கதறி மன்னிச்சுடுமா மன்னிச்சுடுமா மன்னிச்சுடுமா, இந்த ஒரு பாபத்தை நான் பண்ணிருக்க கூடாது, இப்படி காமாந்தக காரணா போயிட்டேனே, ஐயோனு அடிச்சுட்டு அழுதான். லட்சுமி அம்மாளுக்கு ஆச்சரியம், வரதாச்சாரியாளுக்கு ஆச்சரியம், அவளுக்கு ஒண்ணுமே புரியல, கண்கள்ல கண்ணீர். ராமானுஜா கருணாமூர்த்தி இவனுடைய காமத்தையும் மாத்திட்டான். அதுதானே முக்கியம், காமத்தை ஜெயிக்க ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சர்வசாதாரணமா எல்லாரும் விழற இடம், விஸ்வாமித்தர் முதற்கொண்டு எவ்வளவோ பெரியவாழ்லாம் விழற ஒரு இடம். இந்த காமத்தை ஜெயிக்க முடியாதவன் ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினாலே மாறிட்டான். அவன் சொன்னான், ஐயோ எனக்கு உங்க ஆச்சாரியனை பார்க்கணும், எப்பேற்பட்ட உத்தமமான தம்பதிகள், இந்த மாதிரி வாழணும்னு எங்களுக்கு தெரியலையே, இந்த மாதிரி உத்தமமா ஒரு பக்தி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, ஜென்மா முழுக்க காமத்திலேயே வீணா போயிருட்டேன், ஐயோ எனக்கு நல்ல கதி உண்டோன்னு கதறினான். அவன் சொன்னான், எங்க ஆச்சாரியன் ரொம்ப கருணாசாகரன், தைரியமா அழிச்சுட்டு போறேன்னு அழிச்சுட்டு போயிட்டு அவன் வெக்கப்படுறான் வருத்தப்படுறான். அழிச்சு கொண்டு வந்துட்டார்கள். ராமானுஜர் சம்மன உட்கார்ந்துருக்கார், பல 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 பலன்னு விளக்க வெளிச்சத்துல தேனேன்னு உட்கார்ந்துருக்கார். தியானம் பண்ணிட்டு இவா ரெண்டு பேருக்கும் ஹிதம் நடக்கணும்னு ஒரு தியானம் அனுப்பி வச்சுட்டு இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். திரும்பவும் அந்த மளிகை கடைக்காரனுக்கு இவன் பேர ஆசையே வராதபடி ஒரு புத்தி வரணும்னு ஒரு தியானம். தானே வண்டி மாத்திரம் வந்து சாப்பிடுறேன்னு சொல்லி தெரியாதா, எப்படி நடக்கிறதுன்னு தெரியாதா அவருக்கு, ரெண்டு பேர் பேசுறது தெரியாதா, எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தா. இப்ப வரதாச்சாரியரும் லட்சுமி அம்மாளும் வந்து ராமானுஜர் சேவிச்சாரு. சேவிச்சுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒரு மளிகை கடைக்காரர், அவர் தான் இன்னைக்கு சலுகைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணா, அவருக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா வர சொல்லேன் அப்படின்னு. அழகா மளிகை கடைக்காரன் தான் கையை கூப்பிட்டான். ராமானுஜரை பார்த்தான், ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிற தேஜோமயமான ரூபத்தை பார்த்தான். ஐயா என்னை காப்பாத்துங்க, ராமானுஜர் திருவடிகள்ல விழுந்து கதறினான். ராமானுஜர் திருச்சார் பாவம் எல்லாம் போயிட்டு இருந்தான். இத்தனை பாகவத ஆளு கண்ணம் கொடுத்த இல்லையா, இந்த அன்னத்துல எல்லா பாவத்தையும் சீகரிச்சுட்டோம், அவனோட பாவம் இருக்கும் இல்லையா, அந்த அதனாலதான் கண்டிடத்துல அன்னம் சாப்பிடப்படாது அப்படின்னு தெளிவா சொல்றேன்னா, அவாவாளுடைய மனசு அந்த புத்தி இந்த பாபம் இதெல்லாம் சேர்ந்து அவரோட அகம்பாவங்கள்லாம். அதுக்காக தான் எங்க ஆகாரம் சாப்பிட்டாலுமே அழகா பகவன் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது பிரசாதமாகும். பகவத் தியானம் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பகவானுடைய அனுகிரகமா மாறி, இல்லை அப்படின்னா அந்த அன்னத்தினாலே பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. பகவத் பிரசாதமா இருக்கிற பட்சத்திலே அதனாலே நமக்கு ஒரு தொந்தரவு இல்லை, நன்மைதான் பயக்கும். ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் நன்மை பயக்கும். அப்ப அழகா ராமகானுஜர் சொல்லிட்டார், எல்லா பாவத்தையும் மாற்றி ஆசி ஆனந்தமா கைங்கரியம் என்று சௌக்கியமா இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதையை கொடுத்துட்டார். லட்சுமி அம்மாவும் பரமாச்சாரியரும் கதறினா, ஆச்சாரியரே இந்த காருண்யம் தாங்கா, எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு ஆசை, ஒவ்வொரு தடவையா கூப்பிடணும்னு நினைப்போம், ஒவ்வொரு தடவையா அந்த பக்கம் வரும்போது நீங்க வருவேன்னு எதிர்பார்ப்போம், ஆனா இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி வந்தா போலே நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவ ஒரு விதமா எதிர்பார்த்துட்டு இருந்தா, அப்படி குரு வந்தா நல்லா இருக்கும், இப்படி ஆச்சாரியன் வந்தா நல்லா இருக்கும், எந்த சமயத்துல எப்படி வந்து கிருபை பண்ணணுமோ அப்படி ஒரு கிருபையை பண்ணிடுவார்கள், சம்சயமே வேண்டாம். அந்த மளிகை கடைக்காரனும் திருந்தினா, இவாளுடைய திருத்தமும் மாறிச்சு. ராமானுஜர் அழகா அங்க இருந்தார், அடுத்த நாள் ஓடி வந்துட்டார் அந்த பணக்காரர். ராமானுஜர் தன் வீட்டுக்கு வரலன்னு உடனே முதல்ல கோச்சிட்டார், அப்புறமா தேவையில் ஓடி வந்தா ராமானுஜரிடத்துல சொன்னார், அடியே சமிக்கணும் அப்படின்னா, ஏன் வரலையும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. இப்ப சுவாமி ராமானுஜர் சொன்னாரப்பா, அந்தவாளை கவனிக்க வேண்டாமா, நீ அந்த வைஷ்ணவாளை போய் இப்படி பண்ணிட்டேப்பா, அந்தவாளையே நீ கவனிக்கலையே அப்படின்னா, இல்ல சுவாமி மன்னிச்சிருக்கோ, ஒரு அவசரத்தை அப்படி பண்ணிட்டேன், பரவாயில்லப்பா, அவளை நல்லா கவனிச்சுக்கோ, இன்னொரு சந்தர்ப்பத்தை கட்டாயம் வரேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அப்ப அந்த கருணை பாருங்கோ, ஒரு காமத்துல நிறைஞ்சிருக்கிறான கூட அவன் கேட்காமல் போய் தடுத்தாட்கொள்ள. அதனாலதான் ராமானுஜர் தியானம் பண்ணோம்னா, நம்முடையதான கெட்ட குணங்கள், கெட்ட புத்தி, கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் அழகா மாற்றி விடுவார். நீங்க ட்ரை பண்ணியே பாருங்க, சத்தியமா மாறும். பேர் பக்கவாளா இருந்தாலும் இந்த ராமானுஜர் தியானம் பண்ணியாச்சு, ராமானுஜ நாமம் சொல்லியாச்சு, ஜபிச்சாச்சு அப்படின்னா நிச்சயமா அவர்களை அது பவித்திரமாக்கு. ராமானுஜர் தரித்திரத்தை பார்க்கறது இல்லை, பணக்காரெல்லாம் பார்க்கறது இல்லை, ஒவ்வொரு சிஷ்யாளையும் ஒவ்வொரு விதத்திலே தடுத்தாட்கொண்டு ஒரு கிருபை. இந்த காரண்யத்தை என்ன சொல்லுவேன், வந்து நீ என்னை உயிர்த்தபின், அவரேதானே வந்தா, காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையில் அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், வந்து நீ என்னை உயிர்த்தபின் உன் சீரே அடியேற்கு சித்திக்கிறதே அப்படின்னு, உன் சீரே உயிர்க்கு உயிரா அடியேற்கு என்று சித்திக்கின்றதே. இப்ப இப்படி ஒரு கருணா தெய்வம் ராமானுஜர், அதனாலதான் ராமானுஜர் தியானம் பண்ணுங்கோ, ராமானுஜாய சரணவும் சரணம் பிரபத்தியேன்னு ஜபிங்கோ, சர்வத்திர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், தேடி போய் வாசல உட்கார்ந்து அவ தரித்திரம் தெரிஞ்சுட்டு அதையும் தாண்டி அவர்களை வந்து தனக்கு தலிக பண்ணி போட வைக்கிறாருன்னா, நீங்க கூப்பிட்டா உங்க வீட்டுக்கும் ராமானுஜர் வருவ, உங்க கிரகத்திலையும் ராமானுஜர் தங்குவா. மாட்டேன்னு யார்கிட்டையுமே ராமானுஜர் சொன்னதே கிடையாது, அவ்வளவு வசதி அந்த ராமானுஜருடைய கிருபை. கூப்பிட வேண்டாமா, ஒரு கூப்பிட்டே இருக்கோல, ஒரு நாள் திடீர்னு ராமானுஜர் வந்து எனக்கு பசிக்கிறது அன்னம் கொண்டா அப்படின்னு சத்தியமா சொல்றேன், சந்தேகமே வேண்டாம், சயம் அனுபவத்துல சொல்றேன், கூப்பிடணும் ராமானுஜரே கூட வாங்கோ, இங்க வந்து பாக்குறேன்னு ராமானுஜர் மூர்த்தி அப்படியே மனசுக்குள்ள வச்சு ஐஷிந்து போயிடும். உங்க ராமானுஜர் நம்ப ராமானுஜர் அவாவா ராமானுஜர் அவாவா வீட்டை கொண்டு போய் வச்சுட்டேன்னா நிஜமாகவே பெரிய கிருபை. ராமானுஜ கிருபை தோத்து போகாது, வீண் போகவே போகாது, நிச்சயமா நன்மைதான் பயக்கும், சந்தேகமே வேண்டாம். அப்ப ராமானுஜர் தியானம் பண்ணோம்னா அவர் நம்ம வீட்டுக்கு தேடிட்டு வருவார், அவருடைய வஸ்திரமும் கிடைக்கும், அவர் வீட்டு ஆகாரமும் எடுத்துப்பார். அந்த மளிகை கடைக்காரன் இவன் மேல ஆசை சின்ன பாருங்க, அந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்தி, இவ யாருக்கிட்டையுமே சொல்ற ராமானுஜருக்கு மட்டும்தான் மனசுல தியானம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப சில விஷயங்கள்லாம் நம்ம கணவன் கிட்ட கூட சொல்ல முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணவன் கிட்ட சொல்ல முடியுமா? கஷ்டம், யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது, இதை ஹேண்டில் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது, தீர்க்கவும் முடியாது. அந்த மாதிரி இந்த ரெண்டு கட்டால தர்ம சங்கடமான சூழ்நிலையெல்லாம் ராமானுஜரை தியானம் பண்ணலாம். அந்த ராமானுஜர் அழகா வழிகாட்டி உங்களை ஜோரா வீட்டுக்கு கொடுத்துருவான். தனியா இதுல இருந்து எப்படிடா வெளில வரப்போறோம், இந்த பிரச்சனை எப்படி தீர போறது அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். ராமானுஜஸ்ய சரணவும் சரணம் பிரபத்யே, அவ்வளவு வசதி இந்த ராமானுஜருடைய திருவடி பலம். அவர் திருவடி அலம்பின ஜலம் சாப்பிட்டா மனசுல இருக்க காமங்கள் கூட செத்து போயிடும். அப்படின்னா இதை விட வேற என்ன வேணும்? அதனால சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. பிள்ளைகளோட விளையாடுற காருண்யம், இவனுடைய தரித்திரம் தெரிஞ்சும் இவர்களுக்கு அனுகிரகம் பண்ண காருண்யம், அவனுடைய காமத்தை மாத்தின காருண்யம், இவ்வளவு காருண்யம் இருக்கு. பதிலா இப்ப ஏதான ஒரு காருண்யம் நமக்கு கிடைக்காதா? அந்த காருண்யம் இங்கு குறையவே இல்லை, இன்னும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. யார் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து அனுபவிக்கலாம் அந்த ராமானுஜருடைய காருண்யத்தை. ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு போகும்படியான ஒரு நிர்பந்தம் வந்து அழகா ஸ்ரீரங்கத்திலேருந்து ராமானுஜர் நடந்து 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 மேற்கோட்டை திருநாராயணபுரம், ரொம்ப விசேஷமான ஒரு இடம், திவ்ய தேசம் இல்லை, கர்நாடகாவில் மைசூர்லேருந்து போகிற வழியில் இருக்கு, மைசூர் போகிற வழியில் மாண்டியா ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு இடம் உண்டு. அது பக்கத்தில் அப்படி போனோம்னா தொண்டனூர் மேற்கோட்டை திருநாராயணபுரம் எல்லாம் இருக்கும். இப்பதான் போன மாசம் தான் திருநாராயணபுரத்தில் வைரமுடி சேவையெல்லாம் நடந்தது அங்கே இருக்கிற பெருமாளுக்கு. ராமானுஜர் அந்த இடத்துக்கு போய் அங்கே அழகா திருநாராயண பெருமாள்னு ரொம்ப விசேஷம், செல்வ நாராயண சுவாமின்னு சொல்லுவோம், ரொம்ப அழகா இருப்பார் அந்த பெருமாள். இந்த கண்ணு திறந்து பார்க்கறதும் கைகளில் சங்கு சக்கரம் வச்சுட்டு பல 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 ஜொலிப்பார் செல்வ நாராயண சுவாமி. ராமானுஜர் புத்தில கடந்த மூர்த்தி, அப்படியே முகமதியர்கள்லாம் நம்முடைய கோவில்கள்லாம் அழிச்சு போட்ட ஒரு காலகட்டம். அப்ப அவர் ராமானுஜருக்கு இட்டுக்கிறதுக்கு திருமண் இல்லை. இப்ப பகவானத்துல பிரார்த்திச்சுக்க பகவான் அந்த இடத்துக்கு வா. அந்த ஒரு புஷ்கரணி இருக்கு, கல்யாணி புஷ்கரணின்னு பேர். அந்த புஷ்கரணி கரையில நிறைய திருமண் கட்டி இருக்கு. திருமண்றது ஒரு வெள்ள களிமண், அது உடம்பு அவ்வளவு நல்லது இட்டுக்கிறது. கருடாழ்வார் கொண்டு வச்சிருக்கா, அங்க வந்தா நீ இட்டுக்கலாம் அப்படின்னு. அதனால இன்னைக்கு வைஷ்ணவர்கள்லாம் மேல்கோட்டை போனா மறக்காம நாம கட்டி வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப விசேஷமான திருமண் கட்டி எங்கன்னா மேல்கோட்டை திருநாராயணபுரத்துலதான் ரொம்ப விசேஷம் இந்த கல்யாணி புஷ்கரணி. ஓ பன்றிபுரம் போன மாதிரி ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு இடத்துக்காக போய் பார்ப்போம். ஆச்சாரியர்கள் பெரியவாழ்லாம் வாழ்ந்து அனுபவிச்ச இடங்கள்லாம் போய் பார்க்கணும். பாரத தேசத்துல இருந்து இதெல்லாம் பார்க்கலன்னா ரொம்பவே எதையோ பார்க்கணும். இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்கே போனாலே அந்த சாநித்தியம் நன்னா உணர முடியும் நமக்கு. அழகா ராமானுஜர் அழகா அங்க போறார், திருமண் கட்டி கிடைக்கிறது எடுத்து வச்சுக்கிறார். அங்க துளசி செடி கீழே இருந்த செல்வ நாராயண மூர்த்தியே இருக்கிறா இல்ல, பகவான் காட்சி கொடுத்தான் எடுத்து ஒரு கோவில் எல்லாம் சம்முன்னு கட்டியா. ராமானுஜர் கட்டின கோவில் தான் இங்க வரைக்கும் அங்க இருக்கு. அந்த செல்வ நாராயண சுவாமிக்கு கிருஷ்ணன் பலராமன்லாம் தொழுத ஒரு சுவாமி இந்த மேல்கோட்டை திருநாராயணபுரம் சுவாமி. மேல்கோட்டை மேலவி இருக்கும், ரொம்ப ஒரு மலப்பாங்கான பிரதேசம், அந்த ஒரு கோட்டமா இருக்கிறதுனால மேல்கோட்டை அப்படின்னு பெயர். தொண்டனூர் பக்கத்துல அந்த தொண்டனூர்ல தான் ஒரு ஏரி உண்டு, ராமானுஜர் ஏரின்னு பேர், ராமானுஜர் கட்டின ஏரி. இன்னைக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ராமானுஜர் பிரத்யக்ஷ தெய்வம். ஏண்டானா அன்னைக்கு அவர் கட்டின ஏரியை கொண்டுதான் அங்க பாசனமே நடக்கிற விவசாயமே. அதுலயும் தண்ணி டெய்லி வந்துட்டே இருக்கும், அதுலயே குடிக்கிறதே ஜாலியா இருக்கும். அப்படியே அப்படி கரமண்டு வந்துட்டே இருக்கு. கடல் மாதிரி அலை அடிக்கும் அந்த ஏரியில, கடல் மாதிரி அலை அடிக்கணும். அந்த ஏரி எவ்வளவு ஆழம் இருக்கும், எவ்வளவு நீள அகலம் இருக்கும் பாத்துக்கோங்க. மூணு பக்கம் மலைப்பாங்கா இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் ராமானுஜந்தம்னா சிஷ்யாவை கொண்டு கரை கட்டி அதை ஏரியா மாத்திர. அந்த ஏரி தான் இன்னி வரைக்கும் அங்க இருக்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சோறு போட்டுன்னு இருக்கு, சந்தேகமே கிடையாது. அதனால வாழ்க்கை ராமானுஜர் அப்படின்னா குல தெய்வம், அவ்வளவுதான். ராமானுஜர் யாரும் எங்க குல தெய்வம், அவர் இல்லைன்னா எங்க வம்சமே இல்லைன்னு செக்கட்டு பச்சை பச்சேன்னு செழிப்பா இருக்கும் அந்த இடமே பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த தொண்டனூர்ல ராமானுஜர் உபயோகப்படுத்தின்றிருந்த தூக்குடல ஒரு இன்னைக்கு இருக்கும், ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ராமானுஜர் யூஸ் பண்ணிட்டு வர தூக்குட பெருமாளுக்கு பூவெல்லாம் எடுத்து மாலை கட்டி எடுத்துன்னு போறது, நம்ம பெரியாழ்வார் வச்சிருந்த மாதிரி அந்த பூக்கூடைய இன்னைக்கும் ஒரு கண்ணாடி பழையில கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கும் போனா அந்த இடத்துல ராமானுஜர் அந்த பூக்குடல அப்படியே பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கு. அந்த இடத்துல ராமானுஜர் அந்த கோவில் எல்லாம் கட்டியாச்சு. அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் கோவில்லாம் நன்னா இருக்கு, இதுக்கெல்லாம் உற்சவம் எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டான். சுவாமி ராமானுஜர் கோவில் கட்டின பிறகு திருக்குறுங்குடியிலிருந்துதான் பற்றர்களை கூட்டிட்டு போய் அங்க பூஜை பண்ண ஏற்பாடு பண்ணிட்டான். திருக்குறுங்குடியிலேருந்து போனவாதான் அங்க செட்டிலா இருக்கா. நிறைய பேர் பார்த்தோம்னா எல்லாம் அங்கேயும் இங்கேருந்து போய் செட்டில் ஆனவர்கள்லாம் அங்க இருக்குவாள்லாம். அவள்லாம் மேற்கோட்டை விட்டு வரவே மாட்டான். எத்தனையோ திவ்யதேசங்கள் போனவன் இல்லை இல்லை, எங்க மேற்கோட்டை போகுது, எங்க செல்வநாராயணன் போதும், எங்க ராமானுஜர் போதும் முடியும். வேற எங்கேயுமே அவளுக்கு பெரிய ஒரு ஈடுபாடே கிடையாது. ஆனா ராமானுஜர் ராமானுஜனாரே உண்டான ஒரு ஸ்தலம், உற்சவம் எல்லாம் பண்ணணும் அப்படின்ன உடனே சுவாமி ராமானுஜர் அதுக்கு உற்சவ மூர்த்தி வேணுமே அப்படின்னா. அப்ப அந்த ஜனங்கள்லாம் சொன்னா அதுக்கு என்ன புதுசா ஒரு உற்சவ மூர்த்தியை பண்ணிடலாம், அதுக்கு என்ன பணம் உண்டோ அந்த கைங்கரியத்தை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப ராமானுஜர் சொன்னார், இல்ல இது புது கோவில் இல்ல, பழைய கோவில். அப்ப என்னோட உற்சவ மூர்த்தி எங்கேயோ இருக்கும், அந்த உற்சவ மூர்த்தியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அவரை வச்சுதான் உற்சவம் பண்ணணும், புது மூர்த்தி எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணப்படாது அப்படின்னு. அப்ப ஜனங்கள் சொன்னா, எங்களாலெல்லாம் அப்படி கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்கு ஏதாவது தியானம் எல்லாம் உண்டு, நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒரு சரி ராமானுஜர் அழகா தியானம் பண்ற செல்வ நாராயண மூர்த்தியை தியானம் பண்ணி அப்பா உனக்கு உற்சவம் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுறான். எனக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து உற்சவத்தை பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு, இங்க உற்சவம் இல்லாம இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அதனால நீ எங்க ஒழிஞ்சின்னு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, தயவு செஞ்சு எனக்கு காட்டி கொடு அப்படின்னு பிரார்த்திக்க, ராமானுஜர் சொப்பனத்துல பகவான் வந்து காட்சி கொடுத்துட்டான். நான் டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனையில இருக்கேன், நீ வந்து அழிச்சுட்டு போ நான் வரேன்னுட்டா. இவ்வளவு தூரம் சொன்ன எங்கேயும் கிளம்பி வர தெரியாதா, ராமானுஜர் வரணும்னு ஆசையா பெருமாளுக்கு, அவர் கூப்பிட்டு வரணும்னு ஆசை. உடனே ராமானுஜர் அடுத்த நாள் பக்தா கிட்ட சொல்லிட்டு சில சிஷ்யாவை மட்டும் கூப்பிட்டு, மைசூர் எங்க இருக்கு, டெல்லி எங்க இருக்கு, நடந்து 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 போற போய் கடைசியில டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனைக்கு போயிட்டேன். டெல்லி பாதுஷாலாம் அவ்வளவு ஆப்கானிஸ்தானே வந்து முகலாயர்கள், அவனுக்கு பாரசீகம் அந்த மாதிரி பாஷை தான் தெரியும், நம்ம ஊர் பாஷையோ தெரியாது. ராமானுஜர் போய் அவங்ககிட்ட பேச போற, ஒரு இந்து சன்னியாசி வந்திருக்கா அப்படின்னு. உடனே அழகா ராமானுஜர் போறா, தாத்தா உட்கார்ந்து இருக்கா, ராமானுஜர் பார்த்தே தானாவே கை கூப்பிக்கிறேன், அந்த காம்பீரியம் அந்த கருணை. அழகா ராமானுஜர் பேசுற, என்ன ஆச்சரியம்னா ராமானுஜர் பேசுறது அவன் பாஷையில பேசுற, ஜிய சொன்னாரு அவன் பாஷையில பேசுறா, அது எப்படா அப்படின்னா இவர் சம்ஸ்கிருதத்தை பேசுறது அவனுக்கு அவன் பாஷையில கேட்கறது, பெரியவாளுக்கு அந்த தபோபலம் தான். ராமானுஜர் அழகா அவன் பாஷையில பேசுறா, இவருக்கு நம்ம பாஷையில தெரிஞ்சிருக்கப்பா, இவர் இங்கேயோ தட்சிண பாரதத்திலேருந்து வரான்னு சொல்லா இவர் நம்ம பாஷையில பேசுறாருன்னு சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்க உற்சவ மூர்த்தி இங்க இருக்கு. அவன் கேட்டா, யார் சொன்னா உங்களுக்கு, எங்க மூர்த்தி எங்க சாமியே சொல்லிட்டு, எங்க சாமியே வந்து சொன்னாருப்பா அப்படின்னா பயந்து போயிட்டான். ஐயோ இந்த சாமி பேசும் போல இருக்கு, நம்ம பாட்டு ஊர் ஊரா கோயில் எல்லாம் கொள்ளை எடுத்து எல்லா சாமியும் கொண்டு ஒரு ரூம்ல போட்டுருக்கான், எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பேசியா மம்பு பண்ணிட்டு ராஜ்யத்தை. உடனே தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு போ ஐஷன்ட்டு போய் காமி அப்படின்னு. உடனே அழகா ஐஷன்ட்டு போய் கதவை திறந்து காசம் நிறைய கோவில்களுடைய எல்லா மூர்த்திகளும் கொண்டு வச்சிருக்கான், சிவபெருமானுடைய நடராஜ விக்கிரகங்கள் எல்லாம் இப்ப கூட நிறைய பார்த்தோம் பேப்பர்ல, நிறைய உற்சவ மூர்த்திகள்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு வச்சான், நிறைய விஷ்ணு மூர்த்திகள் எல்லாம் இருக்கு. ராமானுஜர் இப்படி பார்க்கற எல்லா மூர்த்தி ராமானுஜர் ஏக்கமா பாக்குற, எங்களெல்லாம் அழிச்சுடக்கூடாதா அப்படின்னு. அத்தனை பேரும் உங்க பாவமா ராமானுஜர் பார்த்து நரசிம் போயே நரசிம் போயே நரசிம் போயே நரசிம் போயேன்னு கேட்கறோம். ராமானுஜர் சுத்தி பார்த்தா இவர் எந்த மூர்த்தியை தேடிட்டு வந்தாரோ அந்த மூர்த்தி அங்கே இல்லை. உடனே ராஜா கிட்ட போய் சொன்னார், நான் தேடிந்து வந்த மூர்த்தி அந்த ராமப்பிரியன் இங்க இல்லேன்னு. ராமப்பிரியன் ராமரே பூஜை பண்ண ஒரு மூர்த்தி, ரங்கநாதனை ராமன் அழகா விபீஷணனுக்கு பட்டாபிஷேக சமயத்துல கிஃப்டா கொடுத்த பிறகு பூஜை பண்றதுக்கு ஒரு மூர்த்தி வேணும்னு சொல்லி பிரம்மதேவர் பூஜை பண்ணிட்டு இருந்த மூர்த்தியை வாங்கி தான் பூஜை பண்ண, ராமனுக்கு ரொம்ப பிரியமா இருந்ததுனாலே அந்த மூர்த்திக்கு ராமப்பிரியன்னு பேர். அந்த மூர்த்தியை தான் ராமானுஜர் தேடிந்து வந்தார். இல்லை, ராஜா சொன்ன நீங்க தானே இருக்குன்னு சொன்ன, நீங்க இல்லைன்னு சொல்றேன். ராமானுஜர் சொன்ன நாளை காத்தால நான் உன்னை பாக்கிறேன்பா, என் மூர்த்தி கிட்ட கேட்கிறேன்னு. திரும்பி ராத்திரி தியானம் பண்ணா பகவான் இப்படி தலையெல்லாம் ஆட்டிந்து அப்படி சிரிச்சிருந்து இப்படி காலெல்லாம் குழஞ்சிட்டு அப்படி நின்னான். ராமானுஜர் கேட்டார், ஏண்டா பயலே, நீ சொன்னேன்னு தானே அவ்வளவு தூரம் வந்தேன், நீ எங்க ஒளிஞ்சின்னு இருக்கா? டெல்லி பாதுஷா அரண்மனைன்னு சொன்ன. நானும் ராஜா கிட்ட பேசினேன், ராஜா ஏதோ ரூம கொண்டு போய் காட்டினா, யார் யாரோ இருந்தா உன்னை காணலையேடா பயலே அப்படின்னா. அதுவா நான் அங்க இல்ல. ராமானுஜர் சிரிச்சா, அங்க இல்லன்னா அவர் ஏண்டா வர சொன்னார்? நான் இங்கதான் இருக்கேன், ஆனா நீ பார்த்த இடத்துல நான் இல்லை. ராமானுஜர் அதான் தெரியறதே, வேற எங்க இருக்காங்க? அது இந்த ராஜாவுக்கு ஒரு இளவரசி இருக்கா. அப்புறம் ராமானுஜர் கதை கேட்கிறார். அப்புறம் அந்த இளவரசிக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓஹோ, அப்ப உங்களுக்கு பிடிக்கல? அதுதான் பிடிச்சிருக்கு. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஆண்டா சத்தியமா சொல்லியிருக்கா. பெருமாள் ஜாதி மதம் எல்லாம் பாக்குறது, அவருக்கு அவரை யாரா பிடிச்சதோ அவருக்கு அவரை பிடிச்சு போயிடும், அவ்வளவுதான். அவர் என்ன ஜாதி என்ன மதம் ஒண்ணும் பாக்கறதில்ல. உடனே பகவான் சொல்லிட்டான, நான் அவளோட அந்த புறத்துல அவளோட இருக்கேன், அவளுக்கு என் மேல அவ்வளவு பிரீத்தி, அதனால அவ கூட செட்டில் ஆயிட்டேன். ராமானுஜர் சிரிச்சா, வந்து கொஞ்ச நாள் இங்க வந்ததுல உனக்கு ஒரு காதல் வேறையா அப்படின்னு. நானும் எவ்வளவு நாள் தான் தனியாவே இருக்கிறது பகவான் சார், எவ்வளவு நாள் தான் தனியாவே இருக்கிறது. அவ ரொம்ப அழகா என்ன காதலிக்கிறான், இந்த காதல்ல மயங்கி போயிட்டேன் அப்படின்னா. ராமானுஜர் சிரிச்சா, சரி மயங்கதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நான் கூட்டா வருவியா, உன்னை நம்பி போய் ராஜா கிட்ட கேட்கலாமாடா அப்படின்னு. ஆ, அதெல்லாம் வந்துடுவேன், அதெல்லாம் கட்டாயம் வந்துடுவேன், நீங்க கூட்டு வராம இருப்பேனா? வந்துடுவேன் அப்படின்னு. ராமானுஜர் சிரிச்சா, அடுத்த நாள் பொழுது விழிஞ்சது, அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சா நேர ராஜாவை பார்க்க போனார். ராஜா சிரிச்சுட்டே கேட்டான், எங்க உங்க சாமி இருக்கதான் கண்டுபிடிச்சிட்டீங்களா, எங்க எங்க ஏரியாலதான் இருக்காரா அப்படின்னு. ராமானுஜர், ராமாசா, உன்னுடைய அந்த புறத்துல இருக்கான கோபம் சொன்னது. சன்னியாசின்னு பார்த்தா என்ன அநியாயம் பண்றது, அந்த புறத்துக்கெல்லாம் போய் யார் பார்க்க சொன்ன? நான் எங்கேயுமே போகலப்பா, அங்க இருக்கேன்னு அவனே வந்து சொன்னா, உன்னுடைய இளவரசி அவனை வச்சிருந்திருக்கா, ஆனந்தமா அவள் தான் அவனை டெய்லி கொண்டாடி அனுபவிச்சிருந்திருக்கா அப்படின்னு ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டு. சரி, போய் விசாரிச்சு பார்க்க சொன்னா, அழகா இளவரசியுடைய அந்த புறத்துல அவளுடைய கட்டில்ல அவன் இந்த பகவானை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. ஒரு பீவி முஸ்லீம், முஸ்லீம் இளவரசி இறுக்கி கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா. நம்ம கூட தொட முடியல பெருமாள், அதான் சொன்ன அப்படி தொடர்ந்துதான் பார்க்கணும் போல இருக்கு. அந்த வேண்டாம், அந்த மாதிரி புத்தி வரணும் எல்லாருக்குமா வந்துடுவாரு. எங்க பிறந்தாலும் எப்ப பிறந்தாலும் ஹிந்து தர்மத்துல மட்டும்தான் பிறக்கும், அதுவும் திருமந்திர நகரத்துலதான் பிறக்கும், காமரபுரி நதி கரையிலதான் பிறக்கும். அப்பதானே சுக்கம் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறா. ராஜா அசந்து போய்தான், சுவாமி ராமானுஜர் வந்தான், நீங்க சொன்ன இவர் தான், ஆமா ஆமா இவனே தான். ராஜா பயந்து போயிட்ட, இளவரசி கல்யாணம் எல்லாம் பண்ணனும், இவ பாட்டுக்கு இந்த விக்கிரகத்தை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கா, இவர் வேற அவன் பேசுவான் ஆடுவான்றா ராஜா வயசுல எதிர்பார்த்துட்டு இருந்தாச்சு. ஜியோ, இவன் ஏதோ பொம்மை வச்சு விளையாடிருக்கான், பார்த்தா இவன் பேசுவான்றார் ஆடுவான்றார் பயமா இருக்கே அப்படின்னு பயந்து நெடுங்க ஆரம்பிச்சுட்டான் ராஜா. ராமானுஜர் பார்த்தார், அந்த பகவான் படுத்து இருக்கிற அழகே ஒய்யாரமா இருக்கும், ஒய்யாரமா தானே படுத்து இருப்பான் பார்த்தார். உடனே ராஜா சொன்னான், உங்க சாமினா நீங்க கூப்பிடுங்க வரதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ராமானுஜர் பார்த்தார், அழகா கைய கூப்பிட்டார், கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே, வருக 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 வாமன நம்பி வருக இங்கே, படுகுட்டி வாடா, செல்லக்குட்டி இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், நீ வாரா, என் செல்லமோன்னு என் குழந்தையோன்னு என் பட்டுக்குட்டியோன்னு ஒரிவா அப்படின்னு. அவ கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அந்த கையை அப்படி எடுத்து வச்சுட்டு அந்த மூர்த்தி அப்படி நின்றது. அவ பார்த்துட்டு இருக்கும்போது ராஜா பார்க்கும்போது கட்டிலே ஒரு குதி குதிச்சது, குதிச்சு 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 ஓடி ஓடி வர்றது. ராஜா கண்ணை கசக்கி கசக்கி பார்க்கலாம், என்னடா அது அர்ச்சாவதாரம் ஊட்டி ஓடி வருவே அப்படின்னு பார்த்தா நீலமேக சாமலனாக சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக செந்தாமரை கண்கள் செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செங்கனிவாயோட துள்ளி விரிச்சு ஓடி வந்து கதவை திறந்து வெள்ள ஓடி வரான். ராமானுக்கு ஒரே குஷியா எடுத்து அவன் ஹைட்டுக்கு முட்டிக்கால் போட்டு என் சம்பத்குமாரனேன்னு கட்டி அணைச்சிருந்தான். ஓடி வந்து ராமானுஜர் தொடனே அந்த கழுத்து இடுக்கி கட்டின்றான். இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே அழகா இறுக்கி கட்டி பிடிச்சுட்டான். ராமானுஜர் இறுக்கி கட்டின்றார். குழந்தை வந்துட்டியேப்பா, நான் கூட்டேன்னு வந்துட்டியேன்னு கண்கள்ல கண்ணி பகவான் தான் போலாம் சக்கர இழவரசி விட்டுறான். அவ்வளவுதான், அப்படியே விட்டுட்டான். அங்கேயே ராமானுஜருடைய பலம் கிளம்பிட்டான். ராஜாவ சொன்ன முதல்ல நீ கிளம்பு போய் இவனை எடுத்து நிறைய பயமா இருக்குதான். அவனை எடுத்து கிட 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 கிடக்கிற ராமானுஜர் வேகமா கொஞ்ச நேரத்துல அந்த இளவரசி கண் முழிச்சு பாவுதா பக்கத்துல தன்னுடைய காதலனை காணல. அவன் ஆடி பாடி பேசி எல்லாம் விளையாடி இருக்கான் டெய்லி. இப்ப திடீர்னு காணல. உலகத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சிலாரூபமா இருந்தவன் இவளிடத்திலே அத்தனை அழகா சுதந்திரமா ஆண் பிள்ளையாவே இருந்திருக்கான். அவன் முழிச்சவன கதறினா எங்க எதுன்னு கேட்டா அப்ப ராஜா எல்லா விஷயத்தையும் சொன்னா, ஐயோ நானும் அவனோட போயிடுறேன், அவன் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை, ஒண்ணு அவன் இங்க வரணும் இல்லாட்டி நான் அவரோட போறேன்னுட்டான். உடனே ராஜா தன் பிள்ளைய அனுப்பி, நான் பெரிய படையோட அனுப்பி ராமானுஜன் சிலையை மீட்டுண்டு வா அப்படின்னு. ராமானுஜன் தோணி போயிடுது வேக வேகமா போறா. ஒரு சிட்டியில அவ தூரத்துல பக்கத்துல வரான்னு தெரிஞ்ச உடனே ராமானுஜர் சேரிக்குள்ள நுழைஞ்சுட்டான். பகவான் எடுத்துட்டு சேரிக்குள்ள சேரிக்குள்ள சுவாமி நுழையாது. ராமானுஜர் அந்த புரட்சியும் பண்ணிட்டார். மதத்தில் புரட்சி செய்த மகான்னு சொல்றான்னா சத்தியம்தான். புதுசா கண்டுபிடிச்ச வார்த்தையெல்லாம் இல்ல. இது என்னைக்கோ நிரூபணமானது. மதத்திலையும் சரி மனுஷர்களிடத்திலையும் சரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சி செய்த மகான்றது சத்தியமான வார்த்தை. அவ்வளவு அழகா சேரிக்குள்ள நுழைஞ்சுட்டார். சேரி ஜனங்கள்லாம் ஏ யாரோ ஒரு சாமி வந்திருக்காரா, கூட அவர் ஒரு சாமியை தூக்கிட்டு வந்திருக்காரான்னு ஒரே குஷி. அவருடைய இடத்துக்குலாம் வரமாட்டா, சாமி வந்துட்டா பல 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 இருக்கானா. செல்வப்பிள்ளை சம்பத்குமாரன் தக 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 தகன் சொல்லிக்கிறான். அழகன் தங்கு சக்கரம் அவளா அப்படி பக்கத்தெல்லாம் சாமியை பார்த்ததே இல்லை. அதான் கருணை. ராமானுஜர் நினைச்சா தியானம் பண்ணா அவளெல்லாம் வழி திருப்பி விட முடியாதா, இல்லாட்டி அவ கண்ணெல்லாம் தெரியாதபடி பண்ண முடியாது, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலையா. சேரிக்குள்ள நுழைஞ்சுட்டான். எதுக்குடானா, இந்த சேரி ஜனங்களுக்கும் பகவத் அனுகிரகம் கிடைக்கணும், அதானே வேணும். என்ன காரணம் பண்ணி எப்படி கிருப பண்ணலாம்னு அடைய வேண்டாமா. சேரிக்குள்ள நுழைஞ்சுட்டார். தெய்வத்தை எடுத்துட்டு கையில தூக்கிட்டு ஓடி வந்துட்டார் சேரிக்குள்ள. உடனே சேரி ஜனங்கள்லாம் சூழ்ந்து நின்றுட்டார். அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஐயோ யாரு யாருன்னே தெரியாது ராமானுஜர். இவர் இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு சுவாமி, என்ன அழகா இருக்கு பாரு, நம்ம சேரிக்குள்ள வந்துட்டார். எல்லாம் வாண்டு சிந்து எல்லாம் ஓடி வரது எல்லாம் சிந்தி வச்சு பாக்குறா. ராமானுஜர் சொன்னார், இந்த மாதிரி ராஜ மனுஷர்கள் வரா, எங்களை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னுட்டா. ஒண்ணு கவலைப்படாதீங்க சாமி, நாங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அழகா ராமானுஜர் ஒரு இடத்த ஒழிச்சு வச்சுட்டா. ராமானுஜர் வாழலாம். சேரி வரைக்கும் அந்த ராஜ மனுஷர்கள் பார்த்தா இல்ல சேரிக்குள்ள சாமி நுழைஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவ வேற வெளியில போயிட்டா. உடனே ராமானுஜர் அழகா வரலாம் போனாலும் தெரிஞ்ச உடனே இந்த சேரி ஜனங்களை பார்த்து சொன்னார், பெரிய உபகாரம் பண்ணிருக்காரு, பெருமாளை காப்பாத்தி கொடுத்துருக்காரு, உற்சவத்தும் பொழுது நீ கோவிலுக்கு வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். இன்னி வரைக்கும் அவ கோவிலுக்கு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ராமானுஜர் சொன்ன வார்த்தை அந்த ஹரிஜனங்களுக்கு இன்னி வரைக்கும் தெய்வ தரிசனம். அவ உரிமையோட வருவா. எங்க ராமானுஜர் சொன்னார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கும் இந்த பெருமாள் இடத்துல உங்களுக்கு உரிமை உண்டுதா. அதான வேணும், உரிமையை நிலநாட்ட வேண்டாமா. பாவத்துல உரிமை இருக்கு, புண்ணியத்துல உரிமை இருக்கு அப்படின்னா தெய்வத்துக்கிட்டே உரிமை உண்டு. தெய்வத்துக்கிட்ட நீ வராத யார் சொல்ல முடியும், எல்லாருக்குமே உரிமை உண்டு. பாகவதம் சொல்றது, ராமாயணம் சொல்றது, மகாபாரதம் சொல்றது, தள்ளுபடி இல்லாமல் யாராக இருந்தாலும் தெய்வத்தினிடத்துல நெருங்குவதற்கும் அனுபவிப்பதற்கும் பூரணமான உரிமை உண்டு. அதனாலதானே பிரகல்லாதன் அசுர பிள்ளையா இருந்தாலும் பகவான் அனுபவிக்க முடிஞ்சது. அப்பாவை ஒதுக்கி வச்ச பிள்ளையா இருந்தாலும் துருவனாலே அனுபவிக்க முடிஞ்சது இல்லையா. அப்ப பக்தி ஒண்ணுதான் முக்கியம். ராமானுஜர் நீங்க வாங்கோ, நீங்க கோவிலுக்கு வாங்கோ, உற்சவத்துல வாங்கோ, பெருமாளை பாருங்க, வளர்ந்துக்கோங்க. அந்த அரிசனங்கள் அவ்வளவு தூரம், ஆஹா நாங்களா கோவிலுக்கா, நான் உள்ள வரலாமா சாமி, உள்ள விட மாட்டேன், நீங்க வாங்க நான் இருக்கேன், தைரியமா வாங்குவோம்ட்டா. உடனே அந்த ஜனங்கள் பரம சந்தோஷம், ராஜ மனுஷங்கள் அந்த பக்கம் போனோம்னு இவாள்லாம் கூட செக்யூரிட்டி கார்டு அணிந்து ராமானு வேஷன் போறேன். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஆஹா எங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாரு, எங்களுக்கு தெய்வத்தை கூட வரத்துக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டாரேன்னு சந்தோஷமா. அழகா வந்தா இந்த ராஜ மனுஷர்கள் திரும்பி ஊருக்குள்ள போயிட்டா, டெல்லி போயா கிடைக்கிறேன்னு அவனா அந்த இளவரசி அழுதா. எனக்கு ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க, நான் போறேன், நான் கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. அந்த ராஜாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சரின்னு சொல்லி கொஞ்சம் வீரர்களை அனுப்பி ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணி இந்த இளவரசி அந்த உட்கார வச்சு சீக்கிரம் வந்துடுறீ, பத்திரமா வந்துடு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அவளும் தேடி 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 ஒரு வழியா ராமானுஜர்கிட்ட வந்து சேர்ந்துட்டான். தூரத்தையே பார்த்தோன்னே தெரிஞ்சுடுத்தி வா தூக்கிட்டு போறதெல்லாம் பார்த்தோடனே ஓடி வந்து ராமானுஜப்படி கைகூப்பி நின்று அழுதா. உங்களுக்கு உரிமை உள்ள சுவாமி, நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஆனா இத்தனை வருஷம் நான் அவனோட வாழ்ந்துட்டேன், அவனே என்னுடைய மனாரன்னு நான் பாவிச்சுட்டேன், இனிமேல் என்னால் அவனை விட்டுட்டு வாழ முடியாது, நீங்க பாட்டுக்கு அவனை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டேளே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, இவனை விட்டுட்டு இனிமேல் ஒரு மனுஷனை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ராமானுஜர் அவளை ஆண்டாளாவே பார்க்கிறார். மாண்டிருக்கின்ற பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, ஐயோ கலியுகத்தில் எப்படி ஒரு ஆண்டாளோ, முஸ்லீம்ல ஒரு ஆண்டாளோ இவள், இவள் பீவி நாச்சியாரோன்னு ராமானுஜர், பீவி நாச்சியாரோ இவள் அப்படின்னு பார்த்துட்டு ராமானுஜர் சொன்னான், உனக்கு என்னம்மா அவன் கூட இருக்கணும் அவ்வளவுதான், சரி வாயே அப்படின்னு எப்படி தெரியாழ்வா ஆண்டாள ரங்கனுக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி அழகா இவன் வந்த பல்லக்கிலேயே இந்த ராமப்பிரியன் செல்ல பிள்ளை சம்பத்குமாரன் செல்ல பிள்ளைய தூக்கி உட்கார வச்சுட்டார். நீயும் ஆடி பொண்ணு எங்களோட சேரி ஜனங்களை வாங்கணுட முகம்மதிய ஸ்திரீ, முகம்மதியர்கள் அந்த காலத்துல அவள அக்கிரமம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம், கோவில்ல இடிச்சு போட்டு இருந்த காலகட்டத்துல அவளுடைய இளவரசியை நீ வாடி பொண்ணேன்னு கூப்பிட்டு வந்துட்ட. அப்ப உண்மையான கருணை இருந்தா தானே ஜாதி மதங்களை கடந்த ஒரு புத்தி இருக்கும். இல்லடி அதெல்லாம் கிடையாது, போ போ போ, என்ன நினைச்சிருந்தீங்க, அவங்க அப்பா அவளை அக்கிரமம் பண்ணிருந்தா நீ எதுக்கு வந்தாள், இப்படிதானே கேட்கணும். சாதாரணமா ஒரு பிள்ளையோட தகப்பன் சரியில்லை அப்படின்னா அப்புறம் மாதிரிதானே பிள்ளை இருக்கும், நீ வராது போ 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 அப்படின்னு விரட்டணும். இவளுடைய ஹிருதயத்தை பார்த்து பக்திய பார்த்து வா, உனக்கு என்ன அவன் கூட இருக்கணும் அவ்வளவுதானே, வாடி கொண்டேன்னு கூட்டு வந்துச்சா. அப்ப அவள் மனசு எப்படி சந்தோஷப்பட்டு விவசாயம் பண்ணி பாருங்க. அப்ப ஒரு தீனி நாச்சியாருக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறாரோ அந்த ராமானுஜர் நமக்கு உரிமையை கொடுக்க மாட்டாங்க, அந்த ராமானுஜர் நமக்கு தெய்வத்தை கொடுக்க மாட்டாங்க, சத்தியமா கொடுப்பா. அவளை அழகா அவளை பல்லக்கில் தூக்கி வச்சுட்டு அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ராமானுஜர் அதே தியானத்துல இந்த ஜனங்கள் இந்த குழந்தை எல்லாரும் ஏத்துக்கணுமே, யாரும் இதுக்கு அப்போஸ் பண்ணிடப்படாதே, ஊர்ல யாரும் இவளை ஒண்ணும் பண்ணிடப்படாதே, அந்த தியானத்துல வர இவன் உள்ளுக்குள்ளதையே தியானம் வந்து செல்வ பிள்ளைகிட்ட கதறினாம், பிரபு நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வந்துட்டியே, ஏதோ அந்த மகாத்மா இருந்தாரோ திரும்ப நான் உன்னை அடைஞ்சேன், இல்லடி பயில நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம தானே ஓடி வந்தார், உன்னை நம்பப்படாது, அவர் வேணா நம்பலாம் உன்னை நம்பவே படாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா செல்வ பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு அழுதா. நான் என்ன பண்ணுவேன், நீ கோவிலுக்குள்ளெல்லாம் போயிட்டேன்னா உன்னை சாமியா உட்கார வச்சிருவா, உனக்கு திருமஞ்சனம் அது அவ பாஷில ஏதோ பேசுவா, பக்கத்துல கூட என்ன விடமாட்டா, நான் என்னமோ எங்கேயோ ஓரத்துல நிப்ப என்ன பண்ணுவேன், இவாழ அங்க ராமானுஜர் இவாழ எல்லாரும் ஏத்துக்கணுமே. அவர் தியானம் பண்ண செல்வ பிள்ளை பார்த்தா அப்படியே தனக்குள்ள அவள் அப்படியே ஐக்கியப்படுத்திக்கிட்டான், அப்படியே உள்ளுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டான். உள்ள அழகா மேல்கோட்டை நுழையும் பொழுது ராமானுஜர் என்னமோ தோணுது, டக்குன்னு திரைய விளக்கி பார்த்தா உள்ள பீனி நாச்சியா இல்லை, பெருமாளோட இரண்டரை கலந்துட்டா. பகவான பார்த்து கேட்டா ராமானுஜர், என்னடா ஆண்டார விழுங்கினா போல இவளையும் விழுங்கினாயோ அப்படின்னா. பகவான் சிரிச்சுட்டு ஆமா அவ ரொம்ப பயந்து போயிட்டா, வந்தா கோவில்லாம் விடமாட்டோமோன்னு பயந்து போயிட்டா, நீ வேற எல்லாரும் ஒத்துக்க மாட்டாளோன்னு பயந்து இல்லையா, அதுக்காக எனக்குள்ள ஐக்கியப்படுத்திட்ட, இனிமேல் யாரும் அவளை என்கிட்ட பிரிக்க முடியாது இல்ல அப்படின்னுட்டா. ராமானுஜர் கண்கள்ல கண்ணி, பெரியாழ்வார் ஆண்டாள கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன சந்தோஷப்பட்டாரோ அந்த சந்தோஷம், ஒரு முஸ்லீம் பெண்ணை தன் பெண்ணா பாவிச்சு அவ்வளவு அழகா கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா, ஒரு பெண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அந்த சுகம் தெரியும், எனக்கு அது நன்னாவே தெரியும். ஏன்னா வைகுண்டபதிக்கு மாமனாங்கிறதுனால தைரியமா சொல்லிட்டு, அது ஒரு சுகம், கன்னிகா தானம்ன்றது ஒரு சுகம், ஒரு முஸ்லீம் பெண்ணை கொண்டு போய் கோவிலே ஏற்ற மாட்டார் சரியா, சாரம் கட்டின்னு உள்ள வரக்கூடாது. இந்து அல்லாதவர்கள் கோவிலில் நுழைவதற்கு அதிகாரம் கிடையாது. இன்னி வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல போர்டு இருக்கு, எல்லா கோவில்கள்லயுமே இருக்கு. அதுல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் இந்த முஸ்லீம் பொண்ண வாடின்னு கூட்டுண்ட வந்து பெருமாளுக்கு கொடுத்துட்டார். ராமானுஜர் காரணம் கொண்டு ராமப்பிரியன் இவளை ஏற்றுட்டான். அதற்கு விளையாடிட்டு தான் இருந்தான். ஆனா இப்ப ராமப்பிரியன் தனக்குள்ள ஐக்கியம் ஆக்கின்றான். தன் திருவடியிலேயே அவருக்கு இடம் கொடுத்துட்டான். எந்த உற்சவ மூர்த்தியிலுமே திருவடியிலேயே தாயார் கிடையாது. தனியா தான் வழியில இருப்பா. உபயநாட்சி மாறு ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்துல தான் நிற்பா. இந்த செல்வ பிள்ளைக்கு மட்டும் அவன் திருவடியிலேயே இந்த பீவி நாச்சியா, பீவி நாச்சியார் தான் பேர். அவளுக்கு பேர் கூட இன்னும் நம்ம மாத்தல. அவ பேரை மாத்தி அவ எங்க ஊர் அப்படின்னு ஒண்ணுமே சொன்னதில்லை. அவள் பக்தி பண்ணாள், ராமானுஜரோட வந்தாள், பகவானோட ஐக்கியமாயிட்டா. அவளுக்கு பேரே பீவி நாச்சியா. இன்னி வரைக்கும் பீவி நாச்சியார் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும். அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு ஸ்திரீ குழந்தை அவளுடைய அந்த பிரேம புரிஞ்சிருக்கு இல்லையா, பிரியனும் இல்லையா, அவள் இந்த மூர்த்தி நடத்த வச்ச காதல் அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து இல்லையா. அப்ப இந்த கருணை இருக்கிற ஒரு ராமானுஜன் நினைச்சோம்னா நமக்கு ஒரு குறை வந்தாகுமா. அப்ப ஒரு முஸ்லீம் பெண்ணை பகவானத்தை கொண்டு போய் சேர்ப்பிச்ச ராமானுஜர் நம்மளை கொண்டு போய் சேர்க்க மாட்டாரு. முஸ்லீம் பெண்ணுக்கு பகவானுடைய ஹிருதயத்துல ஒரு இடம் வாங்கி கொடுத்த ராமானுஜர் நம்மளை கொண்டு போய் பகவானுடைய இடத்துல உட்கார வைக்க மாட்டாரா. காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. இந்த அருளை யாராவது வர்ணிக்க முடியுமா? இதற்கு முன்னாடி எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்தா, பின்னாடி எத்தனையோ ஆச்சாரியர்கள் வந்தா, ஆனா இது போல ஒரு கருணை. ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்த பின் வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு என்று பீவி நாச்சியார். சரி, ஜனங்களுக்கு ஒரு கிருப்பை, பீவி நாச்சியாருக்கு ஒரு கிருப்பை, நமக்கு இன்னும் என்னடா கிருப்பனா, அந்த சம்பத் குமாரனை நாம பார்த்து அனுபவிக்கும்படியா இன்னைக்கு வச்சிருக்காரு. மேற்கோட்டை திருநாராயணபுரத்துல பெருமாள் பீவி நாச்சியாரோட இருக்கார். அப்ப ஒரு மதத்துக்கும் மதத்துக்குமே ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணிட்டார். எல்லாரும் மதச்சண்டைகள் உருவாக்குற காலத்துல, ஜாதி சண்டைகள் உருவாகிற காலத்துல எல்லாரையும் ஒன்று சேர்த்து பகவானுடைய திருவடிகளில் கொண்டு சேர்க்கும்படியான ஒரு மனசு. அப்ப இந்த காருண்யம் கோடி ஜென்மாவுக்கு நமக்கு நல்லது. அதனாலதான் அடியேன் ராமானுஜதாசன், அடியாள் ராமானுஜதாசி அப்படின்னு ஜெபிச்சுட்டே இருந்தோம்னா அந்த ராமானுஜதாசன் ராமானுஜதாசி அப்படின்றதுக்கே பெருமாள் பெரிய கிருபை பண்ணுவான். தீவீனாச்சி பகவான சொல்லி சொல்லி அழறாங்க கூட. அன்னைக்கு மட்டும் ராமானுஜர் வரலன்னா நீங்க அப்படியே அதோ கதியா விட்டுட்டு போயிருப்பேன். நல்லவேளை அவர் வந்தாரோ குழச்சேன். எப்படியாவது செல்வப்பிள்ளை சம்பத்குமார் தீவீனாச்சி ரொம்ப பண்ணி போடி உங்காந்துக்கு அப்படின்னு அது சொல்ல கவலையே படமாட்டேன். எங்க ஆத்தன் கோருக்கு எங்க அப்பா கோருக்கா ராமானுஜர் நான் பாடு இருந்துப்பேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க பஞ்சாயத்துக்கு ராமானுஜர் வந்து வேண்டாம் சும்மா சொல்லிட்டு ஏன் கோச்சிக்கிறார். அதெல்லாம் கோச்சிக்கப்படாது. ரொம்ப ராமானுஜர் உங்க அப்பா கிட்ட யாரா பேச முடியுமா அப்படி ஒரு தகப்பனா. எந்த குழந்தைகள் எல்லாம் ஐயோ தகப்பன் இல்லையே எனக்காக பேசுறது நினைச்சேன்னா ராமானுஜர்னு ஒரு தகப்பன் இந்த நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியமா சொல்லு பெண் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடத்த போறோம்னு நினைச்சேன்னா ராமானுஜர்னு ஒரு தகப்பன் உண்டு. பீவி நாச்சியாருக்கு சம்பத்குமாரனோட கல்யாணம் பண்ணி வச்ச அதே ராமானுஜர் உங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் அழகா ஜோரா கல்யாணம் பண்ணி வைப்பா. சந்தேகமே வேண்டாம். பழைய மனிதவர் நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு சொல்றேன். ராமானுஜருடைய பலம் இன்னும் நிறைய புரியணும். ராமானுஜர் நீ அப்பான்னு ஒருத்தர் பார்த்து பாருங்க, வித்தியாசமே நல்லா தெரியும். எங்க அப்பா ராமானுஜர் நினைச்சு பாருங்கள, நீ ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். இப்ப என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு குதூகலம், ஒரு திமுறே வரும். எங்க அப்பா ராமானுஜர் இருக்கார் அப்படின்னு நிஜமாவே. நமக்கு தகப்பன் இருக்கார். யார் இல்லைன்னு சொன்னா ராமானுஜன் ஒரு பெரிய தகப்பன் இருக்கார். தாயுமானவன் சொல்லவில்லையா, தாயாகவும் தந்தையாகவும் ராமானுஜர் இருக்கார். சத்தியம் தாயுமானவனே சொல்ற சத்தியம். அப்ப இந்த நம்பிக்கை இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அக்ஷய திருத்தியைக்கு அக்ஷயமா ஒரு அப்பா கிடைச்சிருக்க, வேற என்ன போகணும். அக்ஷய திருத்திய நாளைக்கு வரத்துக்கு இன்னைக்கு ராமானுஜன் ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு. இனிமேல் யார் அப்பா அப்படின்னா ராமானுஜர் தைரியமா நெஞ்சு நிறைய வாய் நிறைய சொல்லணும். ராமானுஜர் அப்பா அப்படின்னா முப்பது கோடி பேர்ல கை கட்டி அம்மா சொல்லிக்கமா அப்படின்னு நிற்பான். கை தாங்குவா, தங்க தாம்பாளத்தை நான் சொல்ற எதுவுமே பொய் இல்லை, சத்தியத்தை சொல்றேன். ராமானுஜான் பயிஷம்னா சத்தியமா எப்படியும் காப்பாற்றுவார். மேல்கோட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், கூட கூட என்னுடைய அனுபவங்களையும் நான் சொல்லிட்டு வரேன். அது என்னமோ இதுல ராமானுஜர் எப்பொழுதும் எனக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு மகா கெட்டிக்காரரா இருக்காரு. ஏன் எனக்கு தெரியாது, நான் பெங்களூர்ல இருந்த சமயம் ஏற்கனவே சொல்லிருக்கா இருக்கலாம், இருந்தாலும் என்னால மறக்க முடியாத அனுபவம் அது. பெங்களூர்ல இருந்து நான் ஏகாதசி விரதம் உபன்யாசம், அடுத்த நாள் காத்தாலும் நான் மேல்கோட்டைக்கு போறேன். துவாதசி அன்னைக்கு மேல்கோட்டைக்கு போறேன். மேல்கோட்டைக்கு போற ஃபர்ஸ்ட் டைம் போறோம், நானும் என்னுடைய சிஷ்யனுமா போறோம். பஸ்ல ஏறி இறங்கி ஒரு வழியா போயாச்சு, கோவிலுக்கு போயாச்சு. செல்வ நாராயணன் சம்பத் குமாரன் எல்லாம் பாக்கல, நேர போனா அவர்தான் வளர்கே பக்கம் திரும்பினா ராமானுஜர் சன்னி. இன்னைக்கு ஆழ்வார்க்கு போனா முதல்ல பவிஷ்யதாச்சாரியன் தான், அதுக்கப்புறம் பவிஷ்யதாச்சாரியன் ஜீர்லாம் பா போட்டு டைம் இருந்தால்தான் ஆழ்வார் எல்லாருமே அப்புறம் தான். ராமானுஜர் யாருமே கிடையாது, ஃபர்ஸ்ட் ராமானுஜர் தான். எத்தனை தெய்வங்கள் வந்திருந்தாலும் ராமானுஜருக்கு சமானம் ராமானுஜர். அழகா ராமானுஜர் தன்னை போய் நிக்கிறேன், தர போட்டிருந்தா பயந்தே போயிட்டேன். ஐயோ ராமானுஜா என்ன அபச்சாரம் பண்ண, நான் உங்களை பார்க்கப்படாதா, எனக்கு உங்க தரிசனம் கிடையாதா, நீங்க தரிசனம் கொடுக்காம இன்னைக்கு நான் போக மாட்டேன், நீங்க தரிசனம் கொடுத்தாதான் பெங்களூர் போவேன், சாயங்காலம் உபன்யாசம் இருக்குன்னு இருந்தேன். ராமானுஜா 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 அவ்வளவுதான் வேற சொல்லிட்டு ராமானுஜா 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 ராமானுஜா. நான் பாடி ஜெபிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தா என் கூட அந்த சிஷ்யர் யாரையா விசாரிக்கலாம் என்ன பண்ணலாம் பார்த்தா நான் ஒண்ணுமே பேசல, நான் பாடி கழுது நின்று இருந்தேன். அப்போ ராஜாவோடு பாகம் ஒருத்தர் வந்தார், சாமி எந்த திவ்ய தேசம் அப்படின்னா. மெட்ராஸே வந்திருக்கேன், பெங்களூர்ல உபன்யாசம் நடந்துருக்கு, இன்னைக்கு அவரோட முகம் நல்லா ஞாபகம் இருக்கு, வாழ்க்கையில மறக்க முடியாத முகம் அதெல்லாம். நிறைய பெங்களூர் உபன்யாசம் வந்திருக்கேன், திரும்பி ஊருக்கு போகணும், சன்னதி கதவு அடைச்சிருக்கு, தர போட்டிருக்காங்க. ஐயோ பட்டர் இப்பதானே வீட்டுக்கு போனா வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகுமே அப்படின்னா. பகீர்னு தெலுங்கு, நான் முக்கால் மணி நேரத்தை கிளம்பி ஆகணும், மேல்கோட்டையை விட்டு முக்கால் மணி நேரத்தை கிளம்பினா தான் பஸ்ஸை பிடிச்சி பெங்களூர் போக முடியும். அப்பதான் சாயங்காலம் 4:30 ஊர் போய் சேரும், 6:30 எனக்கு உபன்யாசம். பகீர்னு ராமானுஜா அப்படின்னு. சரி கவலைப்படாதீங்க, பட்டர் வீடு நமக்கு தெரியும், என் கூட வாங்க, நான் அவரை போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு. அவர் யாரு என்னன்னே தெரியாது, பின்னாடியே ஓடினோம், பைத்திய மாதிரி ஓடினோம் நானும் என் சிஷ்யரும். அழிச்சுட்டு போனார், ஒரு பத்ர வீடு வாசல் இருந்தார், பத்ரை கூப்பிட்டா, ரெண்டு வைஷ்ணவா வந்திருக்கா ராமானுஜர் செய்திக்கு வாங்கோ, என்ன பண்றீங்க உள்ள அப்படின்னு மிரட்டுவாரு. அவர் அடியே தோ வந்துட்டேன்னு வந்தார், சனிக்கணும் தோ வாங்கணும்னு அழிச்சுட்டு போய் ராமானுஜர் தரிசனம். தமருகந்த திருமேன், பக்தர்கள்லாம் உகந்த ஒரு திருமேன் அது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒரு அனுபவமே தனிதான். அப்படியே பார்த்து அப்படியே தொடச்சு போய் அப்படி நின்றுட்டு இருந்தேன். என்ன பார்த்தோம் தரிசனம் பண்ண, சரி அப்படி ராமானுஜர் உகந்தவர் அப்படின்றதுனால செல்வ நாராயணன் சம்பத் குமாரன் எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அந்த ஊர்ல ஒண்ணுமே கிடைக்காது, பிரசாதம் கோவில போகணும் கொடுக்கல. சரி வேகமா இறங்கியாச்சு, நான் சொன்ன பரவாயில்ல, முன்னாடி நான் ஒண்ணும் சாப்பிடல, பரவாயில்ல நம்ம பெங்களூர் போயிடுவோம், சாயங்காலம் உபன்யாசம் இருக்கு, வயல தான் பழம் கிடைச்சா சாப்பிட்டுக்கலாம், அப்படி பால் கிடைச்சா சாப்பிட்டுக்கலாம், ஒன்னும் தேட வேண்டாம் போகலாம். சரி ரெண்டு பேரும் வேக வேகமா போயிட்டு இருக்கோம், நாங்க வந்த பஸ் திரும்பி போறதுக்கு முன்னாடி போனோம், அடுத்த பஸ் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் கிடைக்காது. இப்படி போயிட்டு இருக்கோம், ராமானுஜா ரொம்ப சந்தோஷம், காட்சி கொடுத்துட்டியே அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கேன். துரியன் அந்த பிரிவு எதுக்கு வேகமா வந்தா, நல்ல தரிசனமா திருப்தியா அப்படின்னு. நல்ல திருப்தி, ஜென்மால ஆயுஷுக்கும் மறக்க மாட்டேன், ஆனா முகம் பாட்டமா இருக்கு, ஒன்னும் சாப்பிடலையோ அப்படின்னு. இல்ல நேரம் ஆயிடுச்சு, எனக்கு இங்க ஒன்னும் கிடைக்காது, நான் பெங்களூர் போகணும். அது எப்படி, மேல்கோட்டை திருநாராயணபுரம் வந்துட்டு சாப்பிடாம யாராவது போவாளோ, இருக்கும் சாப்பிட்டுதான் போகணும். நான் சொன்னேன் இல்ல எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நீங்க சொன்ன ஒத்தாசைக்கு ரொம்ப சந்தோஷம், இல்ல 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 பேச்சே வேண்டாம் வாங்கோ. நேர தேசிக சந்தி கழிச்சுட்டு போனா, ரெண்டு வைஷ்ணவா வந்திருக்கா, அவளுக்கு ஆகாரம் கொடுங்க, அவர் ஒரு நிமிஷம் கொடுத்த கடகடன் எதையோ பண்ணார், தேசிகருக்கு அம்சம் பண்ணார், தலவாடை இலை போட்டு சுட சுட அன்னம் போட்டு ஒரு பருப்பு தொகையில் ஒரு ரசனை ஆயுத மறக்க மாட்டேன் நிஜமாவே. இன்னைக்கு கூட மத்தியான பருப்பு தொகை சாப்பிட்ற கதான் தோணிட்டு மேல்கோட்டையில சாப்பிட ஞாபகம் தான் இருந்துச்சு. நீ கதைக்காகவே இதை சொல்லி வச்சிருக்காரு போல கிராமானந்தர் நான் நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், ஒண்ணுமே இல்ல என்கிட்ட, ஒண்ணுமே கிடையாது ராமானுஜன் தவிர எதுவுமே கிடையாது. அந்த பலம் உண்டுதான். அவன் கூட சுட சுடன்னு சுட சுட முன்ன பின்ன தெரியாது. ஆசையா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ற ஏகாதசி விரதம் அடுத்தால தான் சாப்பிடணும். துவாதசி பாரா அது கரெக்டா அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடி அது ஒண்ணு இருக்க துவாதசி பாருன்னா அந்த நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். கரெக்டா அந்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி எலை போட்டு சுட 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 சாப்பாடு தேசிக சந்தில உட்காந்து கூட அந்த சிஷியர் அழுத அப்படி பாக்கிட்ட பாத்து சொன்னார் 500-1000 ரூபாய் பணம் இருக்கு, ஆனா அது கொண்டா கூட இவ்வளவு அழகா நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்காது குருஜி. இன்னைக்கும் சொல்லுவார் குருஜி அந்த மாதிரி திரும்ப ஒரு தடவை மேற்கொண்ட போனோம், அப்புறம் அந்த மாதிரி திரும்பி போகவே முடியாது. அன்னைக்கு நம்ம போன நிலைமையே வேற. இதுவே எதிர்பார்க்காம ராமானுஜான் நம்பிட்டு போகணும். இன்னும் எனக்கு நினைப்பு இருக்கு சொல்லிட்டு அவர் பாட்டி போயிட்டு அறந்தவர். ஒருத்தர் வந்தாரு சாத்து முடிச்சாச்சு கையிலம்பியாச்சு சரி தேடலாம் பார்த்தா ஆளை காணும். சரி மாரசிமா ராமானுஜா நன்றி திருப்பியும் தாத்தாத்தா அப்படி திரும்பி வந்துச்சாரு. திடீர்னு வர்றாரு சீன்ல, திடீர்னு காணாம போயிட்டாரு. எங்க வந்தாரு எங்க போறா ஒண்ணும் தெரிய மாட்டேங்க. இன்னும் மனசுல வந்தார் நல்லா சாப்பிட்டா திருப்தியா? ஆஹ் திருப்தி. சரி ஒரு தடவை வைரமுடி சேவைக்கு வரணும் நல்லபடியா போயிட்டு வாங்க பஸ் உங்களுக்கு தான் காத்து நிற்கு சொல்லி அவர் பாருக்கு போயிட்டாரு. போனோம் நாங்க ஏறணும் பஸ் கிளம்பிச்சு. ஆயுசுல மறக்க மாட்டேன் இன்னைக்கும். அதுக்கப்புறம் மேல்கோட்டை பல பேரும் போயிட்டு வந்துட்டேன், பல பேரும் அவர் தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல காத்திருந்து பஸ். அதுக்கப்புறம் காடலதான் போயிருக்கேன் ஒவ்வொருத்தரையும். ஒரே ஒரு தடவை தான் நான் மேல்கோட்டை பஸ்ல போனேன், அது ராமானுஜருக்கு தாங்கல. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட என்னை பஸ்ல ஐசி கூட கார்ல சொகுசா ஏசி கார்ல தான் ஐசிட்டு போயிருக்கேன். இன்னி வரைக்கும் நான் நினைச்சு நினைச்சு எழுதிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல வந்தேன், பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு ஓடிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் கிடையாது எங்க போனா குறிச்சு எப்ப போலாம் சொல்லுங்க, நீங்க வாங்க மேல்கோட்டை போலாம். யாராவது பெங்களூர் போறேன்னா நீங்க நாங்கிருக்கு நாங்கிருக்கு நாங்கிருக்கு. அன்னைக்கு ஒரு தடவை பஸ்ல போய் போனதுக்கு அந்த ஒரு கருணை இன்னி வரைக்கும் என்ன மேல்கோட்டை வைஷ்ணு போயிட்டு. சத்தியமா சொல்றேன், ஒரு தடவை ராமானுஜன் திருவடியில விழுந்துட்டு வந்தா காப்பாத்திய தீர்வா சந்தேகமே வேண்டாம், துளி கூட சந்தேகமே வேண்டாம். காரே கருணை ராமானுசா, காரே கருணை ராமானுசா. ஒண்ணுமே தெரிய வேண்டாம் உங்களுக்கு, வேற ஒண்ணுமே புரிய வேண்டாம். ராமானுஜர் இருக்கா கிருபை பண்ணுவா, அந்த கருணாமூர்த்தி எனக்கு எல்லாம் சரி பண்ணும். என் குழந்தைய சரி பண்ணும், என் குடும்பத்தை சரி பண்ணும், என் பிரச்சனையை சரி பண்ணும், என் வியாதியை சரி பண்ணும், என் மனசை சரி பண்ணும், என் காமத்தை சரி பண்ணும் அப்படின்னு நம்பி நீங்க பாட்டுக்கு ராமானுஜர் தியானம் வேண்டும் உங்க வாழ்க்கையை வாழும். நான் சொன்னேன் இல்லையா கையில ஒரு நான் ஒண்ணுமே யோசிக்காம போனதுக்கு அவ்வளவு அழகா ஆகாதான் சொன்னேன். ஒரு தடவை நான் பஸ்ல போன அவருக்கு பொறுக்கல, ஐயோ குழந்தை கஷ்டப்பட்டு பஸ்ல வந்தானே அவசர அவசரமா பஸ்ல ஓடினானே அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் வெரைட்டியா காரில் போயிருக்கேன் நான் மேல்கோட்டை. ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இருக்கேன், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் அதுதானே கிருப்ப, அதுதான் கிருப்ப. ஒவ்வொரு தடவையும் மேல்கோட்டைக்கு நான் ஒவ்வொரு விதமா அழிச்சுட்டு போவார். ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஏதாவது வித்தியாசமான பிரச்சனை. ஒரு தடவை அந்த ஏரியில குளிச்சேன், பண்டனூர் ஏரியில என்ன குளிக்க வச்சாரு. ஒரு தடவை டைம் இல்லைன்னா ராமானுஜா ஏரியை பார்க்கவே முடியாது போயிட்டேன். அடுத்த தடவை ஏரியை பார்த்து அங்க குளிச்சுட்டு வந்துட்டேன் சுகமா. ஏரிக்கல்ல உட்காந்து அண்ணன் சாப்பிட்டுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடவையும் நிஜமாவே இன்னைக்கு மேற்கொள்ள போறதா ஒரு குஷி தான். தியானம் பண்ணுவார் ஸ்ரீ அங்கேயிருந்து ஸ்ரீரங்கம் பண்ண சொப்பமா நினைச்சுட்டு வந்தோம் நாங்கள் நிறைய பேர். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு இந்த கொற்ற மழையில ஸ்ரீரங்க பட்டணத்துல காவேரியில குளிச்சோம். கொற்ற மழையிலேயே குளிச்சாச்சு. இதுக்கு நடுவில் காவேரியில இறங்கி குளிச்சுட்டு ரங்கனா மறக்க முடியாத அனுபவம் எனக்கு. அதுலேயே நிறைய பேர் ஓடி வந்தேன் ட்ரெயின் அப்படி அதிகம் அனுபவிச்சிருக்கோம். அதுல சில பேர் ட்ரெயினை விட்டு சில பேர் லக்கேஜை விட்டு ஆனாலும் ராமானுஜர் கரெக்டா எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்து மறக்க முடியாத அனுபவம் எனக்கு. நிஜமாவே ராமானுஜன்றவர் கருணாமூர்த்தி, கருணாமூர்த்தி. சந்தேகமே வேண்டாம், ஒண்ணுமே தெரிய வேண்டாம். நான் முதல் முதல்ல ஸ்ரீரங்கம் போனேன், கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது முதல் தடவை ஸ்ரீரங்கம் போனோம் 92 குருஜி அம்மாவை பார்த்தேன். 93-94 இப்படி ஒரு அனுபவம் அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷமாவது குறைஞ்ச வருஷம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சம்பவங்கள் ஞாபகம் இருக்கு, நேரம் காலம் ஞாபகம் இருக்கு. நான் அப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்த காலகட்டம், சூப்பர்வைசரா வேலை பண்ணிட்டு இருந்த காலகட்டம் போயிருந்தேன். அப்ப ஈரோடுல ஒரு சன்னியாசி வராது சொல்லி கிடைச்சுன்னா அவர் சேரிக்கு போனோம். அங்கேயே இருந்தோம், அழகா ரெண்டு மூணு நாள் இருந்தோம். ராம் சுகதாஸ் ஒரு மகாத்மா, கீதா பிரஸ் கோரக்பூருடைய மகாத்மா இருக்கு இல்ல, விசேஷமான ஒரு மகாத்மா. காஞ்சி மகாபலிவர் மாதிரியே இருப்பார், ஹிந்தி தான் பேசுவார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு மகாத்மா. அவர் சேரிக்கு நிறைய பேர் அவருக்கு பழக்கமானா அங்க நாங்க தங்கியிருந்த இடத்துல. அப்ப ஒருத்தர் சொன்னார், நீங்க வீடு வந்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டார். அவர் வீடு திருப்பூரோ ஈரோடோ. சரி வரேன், நான் ஈரோட திருப்பூர் போனோம். சரி நான் அவர் வீட்டுக்கு நான் போனேன். அப்புறம் அவர் வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்புறம் இல்லை இல்லை போனா எனக்கு போகணும், மெட்ராஸ் போகணும், போற விட திவ்ய தேசம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் கிடையாது, போனா திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு தான் போகணும், அதுதான் வழி. ஸ்ரீரங்கம் போனால் ராமானுஜரை பார்க்கணும், தானான திருமேனியை படிச்சு பார்த்துருக்கோம், நேர போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. உடனே ராமானுஜர் எனக்கு தெரியாது, அந்த ஸ்ரீரங்கத்துக்கு கழிச்சு அவ்வளவுதான், உனக்கு தெரியாது. நான் ஸ்ரீரங்கம் எனக்கு அப்பெல்லாம் மெட்ராஸ் விட்டு வெளில வந்தே பழக்கம் கிடையாது. தமிழ் தென் தமிழ்நாடே புதுசு எனக்கு, இந்த ஊரு எல்லாமே பாஷை எல்லாமே எனக்கு புதுசு, மெட்ராஸ் பாசியாவே இருந்தது. எனக்கு தெரியாது ராமானுஜா என்ற ஸ்ரீரங்கத்துக்கு கழிச்சு போங்க அவ்வளவுதான், ரங்கான்னு சொல்லல, ராமானுஜா ஸ்ரீரங்கத்துக்கு கழிச்சு போகும், ரங்கா தானே சொல்ல ஸ்ரீரங்கத்துக்கு கழிச்சு போகுது. அதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கேஜே நான் பஸ் விட்டானா திருச்சி கொண்டு கமிடி கொண்டுனா நான் நான் கிளம்புறேன். நான் பாட்டுக்கு ஏரியாச்சு திருப்பதிக்கு, அழகா ஸ்ரீரங்கத்துக்கு திருச்சி பஸ் ஏரியாச்சு. திருச்சியில யாருமே எனக்கு தெரியாது, ஊரும் புதுசு ஒண்ணுமே தெரியாது எனக்கு. நான் பாட்டு கையில ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு, ஸ்ரீரங்கம் போனோம் அவ்வளவுதான். ஸ்ரீரங்கத்துக்கு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா ஒண்ணுமே தெரியாது, அங்க போனா எங்க தங்கணும் ஒண்ணுமே தெரியாது. நான் பாட்டுக்கு பஸ் ஏறி உட்காந்துட்டு நான் பாட்டு ராமானுஜா 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 தியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. திருச்சியில இறங்கியாச்சு நான், ஒருத்தர்னா ஒருத்தர் எனக்கு தெரியாது. திருச்சியில இறங்கினா ராமானுஜா, நான் திருச்சியில இறங்கிட்டேன், இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி வரணும்னு தெரியல. இத்தனை மணிக்கு வந்தா கோவில் தரணும் மட்டும் சாயங்காலம் ஆயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எங்க போகணும்னு தெரியல, எங்க தங்கணும்னு தெரியல. அப்ப உடனே ராமானுஜர் அழகா ஆபிக்கு போன் பண்ணு அப்படின்னு, சரி எதுவும் சில சொந்தக்காரன் வீட்டுக்கு போன் பண்ணேன், இந்த மாதிரி நான் திருச்சியில இருக்கேன், நான் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர போறேன், எங்கடா தங்க போறேன், அவளுக்கு எங்கடா தங்க போறேன், அதான் தெரியல, பஸ் ஸ்டாண்ட் நின்று இருக்கேன், எங்க போய் தங்கணும்னு எனக்கு ஒன்றும் ஐடியாவே கிடையாது அப்படின்னு. அரே நம்ம சொந்தக்காரன் அங்கே இருக்கா, அவள் வீட்டு அட்ரஸ் இருக்கிறேன், ஃபோன் நம்பர் இருக்கேன் போடான்னு. உடனே நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், உடனே அஞ்சு நிமிஷம் வந்து நான் அழிச்சிட்டு போனேன். அது வரைக்கும் நான் சுவிச்சு போனதே இல்லை, வாத்துக்கு நான் போனதெல்லாம் கிடையாது, பழக்கமே கிடையாது. அவள் வந்து நான் அழிச்சிட்டு போனா ராஜா அவர் வீட்டில் இருந்தேன், உபன்யாசம் பண்ணேன். அவன் திருப்பி இல்லை, நான் அப்படியே கோவில் போனேன், இப்பயே கோவில் போனேன், நாம திருப்பியே பார்க்கணும் அவசரம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு, இப்போ போனால் ராமானுஜர் சன்னதி திறந்திருக்காது, காத்தால 8 மணிக்கு போகும்போ அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் காத்தால 8 மணிக்கு அவர் நடிச்சுட்டு போனார், துள்ளி பிடிச்சு ஓடி ராமானுஜரை பார்க்க போறேன் ராமானுஜரை பார்க்க போறேன். போனா 7 o'clock நாங்க போயிட்டு கதவே திறக்கல. நான் ரங்கனா நானா எல்லாம் ஒன்றும் வேண்டாம் இருக்கு, ரங்கன்ல அப்புறமா பாத்துக்கிறேன், முதல்ல ராமானுஜரை பாக்குறேன். அவர் சொன்னார், நான் இந்த ஊர்ல இருக்கேன், எனக்கே தெரியாது ராமானுஜர் சன்னதி, உனக்கு எப்படி தெரியுது, அது ராமானுஜ கிருபை அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். பற்ற வந்தார், கதவை திறந்தா, யாருமே கிடையாது, நானும் அவர் மட்டும்தான். ஒரே உள்ள ஒரு குஷி, ஒரு நடுக்கம், ராமானுஜரை பார்க்க போறேன், கருணாமூர்த்தியை பார்க்க போறேன். இப்பேற்பட்ட ஒரு படிச்சு 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 சொல்லி சொல்லி சொல்லி, ஐயோ ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா, இப்படி ஒரு ஆச்சாரியம் உசிரோட இருந்திருக்காரு பூமியில, அவருடைய உடம்பு இன்னும் இருக்கேன்னு சொல்லி சொல்லி விதிச்சு ஓடி போய் நின்ன கழக கடலாம் திறந்தா, அழகா ஜோரா நிறுத்தி நிதானமா எனக்கு ஒரு ராமானுஜ சேவை பண்ணி வச்சா. அன்னைக்கு ராமானுஜர் கிட்டே என்ன ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன், சத்தியமா சொல்றேன். ராமானுஜர் என்ன பார்த்த பார்வை தான் இன்னைக்கு உட்கார்ந்து காரே கருடை ராமானுஜர் சத்தியமா சொல்றேன். கிருப எனக்கு வர்ணிக்கவே தெரியல, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஒரு பெரிய ஒரு ஒளி வெள்ளம் என்ன வந்து அப்படி அப்படி வசீகரிச்சது, அவளை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கண்களும் அந்த கைகளும் பற்பமிழத்திகள் பைங்கள் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருந்தழகு முப்பரி நூலோடு முன்கையில் எந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் சத்தியம். அந்த கருணை அன்னைக்கு அந்த கருணா பார்வை ஆயுசுல வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. திவ்யதேசங்கள் எத்தனை பெருமாளை பார்த்துருக்கேன், ராமானுஜருடைய கருணா கண்களுக்கு கற்பகமே வீழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் அப்படியே வேசி நிறுத்து. அப்ப அழக ராமானுஜன் தலையில கீடத்தெல்லாம் எடுத்து ராமானுஜன் குடுமையெல்லாம் காட்டி கொடுத்தார், இந்த நகமெல்லாம் காட்டி கொடுத்தார். இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா கீடம் இல்லாம இருக்க இந்த மாதிரி பார்த்திருக்காரு, கீடம் வச்சிருவான். இன்னும் ஒரு மலர் அது சொல்ல முடியாத இருக்கும் அவ்வளவுதான் தெரியும். இன்னி வரைக்கும் அந்த ஸ்ரீரங்கம் போனா அந்த முதல் தடவை ராமானுஜரை பார்த்து அதுக்கும் நிறைய பேர் ஒவ்வொரு அனுபவம் வச்சுக்கோங்களேன். ஆனா ஒண்ணுமே தெரியாது, எனக்கு திருச்சியும் தெரியாது, பஸ்ல ஏற விட அது வரைக்கும் நான் பஸ்ல தனியா போனவனே கிடையாது. அது அதோட பெரிய விஷயம், எங்க அம்மா அப்படி புத்தி புத்தி சொன்னாங்க. பஸ்ல தனியா போகாதவன் என்னை கொண்டு வந்து ஐசு கொண்டு வந்து காட்டினார், ஒண்ணுமே தெரியாது. அப்படியே இன்னும் அங்க நின்னது பார்த்தது ராசனகிரி பார்த்தது போலாம் அப்படின்ற ஊருக்கு அவர் போச்சிருந்தார். என்னப்பா பேசுறது இவ்வளவு தான் ரங்கநாதன் பார்த்தீங்க, எனக்கு பார்க்க வேண்டிய பார்த்தா ரங்கநாதன் பார்த்தேன் தப்பு அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா ரங்கநாதன் சொல்லி கைசி பண்ண இன்னும் ஞாபகம் எனக்கு. வலுக்கட்டாயமா தரதரதரும் இழுத்துட்டு போனார் இன்னும் என்ன ஞாபகம் எனக்கு ஆச்சரியம். அப்ப ஒண்ணுமே தெரியாது, பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஐஷன் போகும்னு சொன்னேன். இத்தனை ஏற்பாடும் பண்ணா ராமானுஜர்னா நீங்க இன்னைக்கு நினைச்சா கூட ஸ்ரீரங்கத்துக்கு கூட உங்க ஐஷன் போய் காமிச்சுட்டு இருப்பா, சந்தேகமே வேண்டாம். ராமானுஜா எனக்கு உங்களை பார்க்கணும், எனக்கு மேற்கோட்டையை பார்க்கணும், எனக்கு தொண்டனூர் பார்க்கணும், எனக்கு ஸ்ரீரங்கம் பார்க்கணும், எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் பார்க்கணும், தானான திருமேனி பார்க்கணும், தானுகந்த திருமேனி பார்க்கணும், தமருகந்த திருமேனி பார்க்கணும், பவிஷ்யதாசாரன் சன்னிதியில கைங்கரியம் போகணும்னு கேட்காமலேயே கொடுக்குற. பவிஷ்யதாசாரன் சன்னதி எத்தனை பேர் கைங்கரியம் பண்ண போது கேட்டா கொடுக்குறா. ஐயோ அந்த குழந்தைகள்லாம் ராமானுஜா ராமானுஜான்னு சொல்றது நம்முடைய பெண் பிள்ளை ரகசியம் எல்லாம் கேட்ட பிள்ளைகள் அப்படின்னாலே கூட்டு கூட்டு உட்கார வச்சு அவ்வளவுதான் அவருடைய சன்னிதானத்துல கைங்கரியம் பண்ண வச்சிருக்கா. அப்ப காரே கருணை ராமானுஜா இதுல என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லவே இல்லை, திரும்பவும் சொல்றேன். அந்த ராமானுஜான் நீங்க நினைச்சுட்டேன்னா ஒண்ணுமே தெரிய வேண்டாம், ஒண்ணுமே புரிய வேண்டாம், தானாக வழி காட்டுவா. நீ எதையும் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு தெரியாது ராமானுஜான்னு விட்டுடுங்க. ராமானுஜா எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தெய்வ தரிசனம் வேணும், என் புத்தி மாறணும், என் மனசு மாறணும், நான் எப்பொழுதும் பகவத் தியானத்தை இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு. ராமானுஜா நீ நான் எப்படி வாழணும் நீங்க சொல்லுங்க, நான் அப்படி நடத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டே வர வர உங்க வாழ்க்கையில உங்க வார்த்தையில உங்க மனசுல உங்க குடும்பத்துல மாற்றங்கள் வர்றத கன்ஃபார்மா பார்க்க முடியும். ஏன்னா ராமானுஜ கிருபை எப்படி காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லதுக்கு நேரே உறைவிடன்னா வந்து நீ என்னை உயிர்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்றி திட்டிக்குமே. அப்ப எனக்கு பண்ணார் அப்படின்னா உங்களுக்கும் பண்ணுவேன், தள்ளுபடியே கிடையாது. நான் பெரியவன் நீங்க சின்னவாள் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் ராமானுஜ திருவடிகள்ல சாதாரண குழந்தைகள் தான். குழந்தைகளை ஒரு நாளும் ராமானுஜர் தள்ளி விடமாட்டா, தள்ளியே விடமாட்டா. அவரோட மேற்கொண்டை போகும்போது அப்படிதான் வயசான பாட்டி, நான் வந்ததே இல்லை உங்களோட செய்யணும்னு வந்தான். என்ன அழகா அனுபவிச்சா தெரியுமா, அவர் சொல்லி சொல்லி அழுவா இன்னி வரைக்கும். இப்படி அழகா ராமானுஜரை பார்த்தேன், பிரத்யமா பார்த்தேன் பார்த்தேன் சொல்லிட்டு இருக்கா அவன் இன்னும் எனக்கு. அப்ப நீங்க நம்பினா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். உங்களால அந்த ராமானுஜர் கிருபை பண்ணுவார், குழந்தைகளோட விளையாடுகிற ராமானுஜர் உங்களோடய விளையாடுவார். லட்சுமி அம்மாள் வீட்டுக்கு வந்து ஆகாரம் சாப்பிட்டு தங்கின ராமானுஜர் உங்க வீட்டிலையும் வந்து தங்கி சாப்பிட்டு கிருபை பண்ணுவார். ஒரு மளிகை கடைக்காரனுடைய காமத்தை மாத்தின அதே ராமானுஜ காருண்யம் நம்முடைய மனசையும் நல்ல வழியில நிச்சயமா அழகா அழிச்சுட்டு போகும். தீவி நாச்சியாருக்கு கிருபை பண்ண அந்த ராமானுஜ கிருபை நமக்கும் உண்டு. சேரி ஜனங்களை கோவிலுக்கு வாங்கோன்னு அந்த கிருபை நமக்கும் உண்டு. அப்ப எனக்கு சோறு போட்ட அந்த ராமானுஜ கிருபை உங்களுக்கும் உண்டு. என்னை அழிச்சுட்டு போய் தரிசனம் கொடுத்த அந்த ராமானுஜ கிருபை உங்களுக்கும் உண்டு. அப்ப எனக்கு உண்டுன்னா சத்தியமா உங்களுக்கும் உண்டு, சந்தேகமே இருக்கும். அப்ப இந்த ராமானுஜ கிருபை இருக்கு, ஆனால் நிம்மதியா இருக்கு, தைரியமா இருக்கு. வாழ்க்கை எந்த ரீதியில வேணா இருந்துட்டு போட்டோம், நிச்சயமா அது எல்லா ராமானுஜன்ற ஒரு சுனாமி திரட்டி போடும், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமா மாத்தி கொடுக்கும், மாத்தி கொடுப்பா. ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்ய சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. அதனால இனிமேல் எங்க கோவில்ல தர போட்டிருந்தா கூட ராமானுஜா கூட்டிருக்கோம், தானா தரக்கும். பசிங்க ராமானுஜன் ஆல்ரெடி கட்டி பாருங்க, பரிசுத்தம் அவங்களுக்கு கிடைக்கிறதா பார்த்தோம், தேங்காய் துறை கிடைக்கிறதா பார்த்தோம். சத்தியமா கிருபை உண்டு. நான் நேற்று சொன்னேன், நேற்று பொங்கல் தப்பி சொன்னேன், இன்னைக்கிட்ட பரிசுத்தொகை சொன்னேன். பெரிய பேர் சாப்பிடும்போது ராமானுஜன் நினைச்சுக்கோங்க, ராமானுஜன் நினைக்கிறதுக்கு ஆயிரம் கோடி விஷயங்கள் உண்டு. எங்கேயாவது முஸ்லீம் லேடிஸை பார்த்தா பிவி நாச்சியார்னு நினைச்சுக்கோங்க, எங்கேயாவது மளிகை கிடக்கா சாமான் வாங்க போனா ராமானுஜன் லட்சுமி அம்மாவை நினைச்சுக்கோங்க, யாராவது ரொம்ப தரித்திரத்துல இருக்கா அவன் வீடு ரொம்ப மோசமா இருக்கா ராமானுஜன் நினைச்சுக்கோங்க, குழந்தைகள் திருவிழா விளையாடுறத பார்த்தா ராமானுஜன் நினைச்சுக்கோங்க, எங்கேயாவது சேரியை பார்த்தாலும் ராமானுஜன் நினைச்சுக்கோங்க. சந்தேகமே வேண்டாம், ராமானுஜ கிருபை நமக்கு போதும். ராதே கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம் பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ பாகம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரமூர்த்தி கீ. ஜெய் ஸ்ரீ தேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபரி சுவாமி கீ. சுகிவேலு முருகனுக்கு ஜெய். போலோ வீர தீர சூர பால ஆஞ்சநேய சுவாமி கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜ ராமானுஜ. அக்ஷய திருத்தியைக்கு கோவிலுக்கு போகணும்னு சாஸ்திரம், மந்திர உபதேசம் வாங்கிக்கலாம்னு சாஸ்திரம், தானம் கொடுக்கலாம்னு சாஸ்திரம், நிறைய ஸ்லோகங்கள் பாசுரங்கள் வாசிக்கலாம்னு சாஸ்திரம், இல்லாதவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்யலாம்னு சாஸ்திரம். இந்த சாஸ்திரங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. அக்ஷய திருதி அன்னைக்கு நாளைக்கு உட்கார்ந்துட்டு ராமானுஜா அந்த பத்ரிகாசம் வயசுன்னு போங்கோ, ராமானுஜா எனக்கு மேல்கோட்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கோ, நாளைக்கு ராமானுஜன் நினைச்சிருந்து ஏதோன ஒரு தானம் ஏதான ஒரு கோவிலுக்கு கொடுங்க. ராமானுஜன் நினைச்சிருந்து இல்லாதவர்களுக்கு ஏதான ஒரு தானம் கொடுங்க. ராமானுஜா ராமானுஜன் அவளுக்கு ஒரு 108 தடவை சொல்லுங்க. அக்ஷய திருத்தியை நல்லதா ஆரம்பிக்கிட்டான், அக்ஷயமா ஆரம்பிக்கிட்டான். அக்ஷய திருத்தியை அன்னைக்குதான் பத்ரிகாசம் கோவில் திறப்பான். பத்ரி நாராயணனை பார்க்கறதுக்கான கேம் திறக்கிற நாள் அக்ஷய திருத்தியை தான். நாளைக்கு தான் பத்ரிநாசம் கோவில் திறப்பார்கள். ரொம்ப விசேஷம். பகவான் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்தது அக்ஷய திருத்தியை அப்படின்னு காண கிடைக்கிற சில இடங்கள்ல குச்சேல பகவானுக்கு அவல் கொடுத்தது அக்ஷய திருத்தியை அப்படின்னு காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல பரசுராம ஜெயந்தி, பலராம ஜெயந்தி, அக்ஷய திருத்தியை அப்படின்னும் காண கிடைக்கிறது. நிறைய உத்தமமான ஒரு நாள். நாளைக்கு முடிஞ்சா நவதிருப்பதி போய் பவிஷ்யதாச்சாரியனை பார்த்து பர்த்டே தேவியை பார்த்துக்குவோம். 24ஆம் தேதி பர்த்டே வருது ராமானுஜருக்கு. அழகா அதெல்லாம் ஒரு பெரிய பாக்யம். அதனால தங்கம், நமக்கு தங்கம், ராமானுஜன் ஒரு தங்கம் இருக்கு சரியா. இந்த தங்கத்தை வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க. 1 கிராம் தங்கம்லாம் வாங்க வேண்டாம். 1.5 கோடி ரூபாய்க்கு தங்கம், ராமானுஜான்னு ஒரு தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நான் சொன்ன நகைக்கடாக்கெல்லாம் வருத்தப்படுவோம். அதனால அக்ஷய திருப்தியை, அக்ஷயமா பக்தி வரத்தம், அக்ஷயமா ஞானம் வரத்தம், அக்ஷயமா வைராக்கியம் வரத்தம், அக்ஷயமா நாமஜபம் வரட்டும், அக்ஷயமா ராமானுஜ தரிசனம் கிடைக்கட்டும், அக்ஷயமா பகவத் அனுபவம் கிடைக்கட்டும், அக்ஷயமா பாகவதம் கிடைக்கட்டும், அக்ஷயமா மகாத்மாக்கள்லாம் வந்து பஜனை பண்ற விட்டல் 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 விட்டல்னு அக்ஷயமா மாத்தி 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 ஒவ்வொரு மகாத்மாக்களும் வந்து திருமந்திர நகரத்தை அக்ஷய நகரமா மாற்றட்டும், விட்டல் குடியா மாற்றட்டும், அக்ஷயமா இந்துக்கள் எல்லாம் லோகம் முழுக்க பெருகட்டும், அக்ஷயமா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, சாந்தி, வைராக்கியம், பக்தி, ஞானம், ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாம் கூடி வரட்டும். நாளையிலேருந்து 1 குறைகள் இதுலேருந்து குறை கிடையாது. அதனால அக்ஷயமா நாளை காட்டல எழுந்தவொன்ன ராமானுஜான்னு சொன்னா அதுவே அக்ஷயம் சரியா. சமத்தா இருக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அதுக்கப்புறம் இந்த சத்சங்கம் எல்லாமே